The following is a class on the Bhagavad Gita as it is, third chapter, text number 13 through 16, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded in the summer of 1966 in New York.
Penvarum Bhagavad Gita Unmayuravil, Mundravad Adhyayam, Padimundra Mudal, Padinaravad Varailana Slogangalaka, Upanyasam Valangyavar, தெய்வத்தெரு அ ச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1966 வருடம் நியூயார்க் நகரில் கோடை காலத்தில் பதிவு செய்யப்பட்டது.
ஜக்காசிஷ்ட சினோ சந்தா முச்சந்தே சர்வ கில்மிசை புஞ்சந்தே தே அகங் பாபம் ஜி பச்சந்தி ஆத்ம காரணா. This verse we are discussing last meeting.
இந்த ஸ்லோகத்தை கடந்த நம்முடைய நிகழ்ச்சியிலே நாம விவாதிச்சோம்.
That we should eat after offering sacrifice.
அது என்னன்னா, யாகத்துல அர்ப்பணம் செய்ததுக்கு அப்புறமா நாம சாப்பிடணும்.
Lord Krishna says that things which are eatable, we receive by the grace of the Lord, we should acknowledge it.
Bhagavan Krishna enna solraruna, namma Bhagavanudaiya arulale perapatta andha unavu padarthangalukkaga avarku nandri selathanum.
We should not be forgetful that our eatables which come to us, they can be manufactured by our sweet will. No.
நாம சாப்பிட தகுந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்கள் நம்முடைய சொந்த விருப்பத்தினால நம்மால உருவாக்க முடியாது அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது.
The arrangement is so nice in the administration of nature.
இயற்கையோட நிர்வாகத்துல இங்க ரொம்ப நல்லாவே எல்லாம் நிர்வகிக்கப்படுது.
That we shall get all our necessities of life by the grace of God.
அது என்னன்னா, நம்முடைய வாழ்க்கை தேவைகள் அனைத்தையும் கடவுளுடைய அருளால நம்ம பெறணும்.
And our duty is to advance ourselves in the right knowledge of our spiritual existence without unnecessarily engaging ourselves for sense gratification.
மேலும் நம்முடைய கடமை என்னன்னா, தேவையில்லாத புலனின்பத்தில் நம்மளை நம்ம ஈடுபடுத்திக் கொள்ளாம சரியான ஞானத்தில் நம்முடைய ஆன்மீக இருப்பில் நம்ம முன்னேற்றம் அடையணும்.
That is the difference between human civilization and animal life.
அதுதான் மனித நாகரிகத்துக்கும் மிருக வாழ்க்கைக்கும் உள்ள வேறுபாடு.
The beginning of our Bhagavad Gita lesson is based on that we are spirit consciousness.
நம்முடைய பகவத் கீதையினுடைய வகுப்புகள் தொடக்கத்தில் நம்ம உணர்வுள்ள ஆன்மீகமானவர்கள் அப்படின்ற கருத்து அடிப்படையில் இருந்தது.
We are not this body.
நாம் இந்த உடல் அல்ல.
And the whole function of the human society is to be enlightened in that spiritual consciousness of life instead of wasting time in sense gratification like the animals who are concerned with eating, sleeping, fearing and mating.
உண்ணுதல், உறங்குதல், இனப்பெருக்கம் செய்தல், தற்காப்பு செய்தல் அப்படின்ற இந்த மிருகங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக அந்த புலன் இன்பத்தில் ஈடுபட்டு நம்முடைய நேரத்தை வீணடிக்காம நம்முடைய ஆன்மீக உணர்வை வளர்த்து கொள்ளணும் அப்படின்றது தான் மனித சமுதாயத்தினுடைய மொத்த செயல்பாடுகளுமா இருக்கணும்.
That is the background of our this discussion.
அதுதான் நம்முடைய விவாதத்தினுடைய பின்னணி.
That we are different from the ordinary animals.
சாதாரண மிருகங்களிலிருந்து நம்ம வேறுபட்டவர்கள்.
So the common factor of animal life and human life is these four principles of bodily demands.
மனித வாழ்க்கைக்கும் மிருக வாழ்க்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய பொதுவான உண்மைகள் என்ன அப்படின்னா, இந்த உடல் தேவைகளான நான்கு விஷயங்கள்.
Namely, that we require to eat and we require to sleep, we require some defensive measures for protecting ourselves from the enemies, and we require some extent of sense gratification.
அவைகள் என்னன்னா, நம்ம உண்ண வேண்டியிருக்கு, நம்ம உறங்க வேண்டியிருக்கு, நம்மளை எதிரிகள்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டியிருக்கு, அதே போல நமக்கு கொஞ்சம் புலனின்பம் தேவையானதா இருக்கு.
That is the needs of my body.
இதெல்லாம் என்னுடைய உடலுக்கு தேவையானவைகள்.
They are not the needs of myself as I am spirit soul.
உண்மையிலே இவைகள்லாம் ஆத்மாவான என்னுடைய தேவைகள் கிடையாது.
Now, if I want to get rid of this bodily encasement or the threefold miseries of material existence, then I must put myself under treatment.
இப்போ என்னன்னா, இந்த உடல் என்ற சிறையில் இருந்து விடுவித்துக் கொள்ளணும், ஜட இருப்பில் இருக்கக்கூடிய மூவகையான துன்பங்களிலிருந்து என்னை விடுவித்துக் கொள்ளணும் அப்படின்னா, என்னன்னா அதுக்கான சிகிச்சையில ஈடுபடுத்தணும்.
Just like a diseased man goes to a physician for treatment to get out of it, to get relief from the sufferings of the disease.
எப்படி ஒரு வியாதியஸ்தன் ஒரு மருத்துவர்கிட்ட போய் தன்னை அந்த வியாதியிலிருந்து விடுவித்துக் கொள்றதுக்காக போறானோ,
Similarly, our material existence consisting of threefold miseries and birth, death, old age and diseases.
அதே மாதிரி நம்முடைய இந்த பௌதிக இருப்பானது மூவகையான துன்பங்கள் மற்றும் பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய், இதெல்லாம் அடங்கியதா இருக்கு.
If we are actually conscious for our happiness, we must make a permanent solution of this misery. That is the mission of human life.
அதனால உண்மையிலேயே நம்மளுடைய சந்தோஷத்தை பற்றி நம்ம உணர்வுடையவர்களாக இருந்தோம்னா, நம்ம அதுக்கு நிரந்தரமான தீர்வு காண முயற்சிக்கணும். அதுதான் நம்ம மனித வாழ்க்கையினுடைய குறிக்கோள்.
So, for making that mission fulfilled, we have got developed consciousness than the animal.
இதுவரைக்கும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் வகையில் நமக்கு மிருகங்களுடைய உணர்விலிருந்து வளர்ச்சியடைந்த உணர்வு இருக்கு.
That developed consciousness should not be misused only for the animal propensities of life.
அந்த வளர்ச்சியடைந்த உணர்வானது பெருமனே மிருக உணர்வுள்ள ஒரு வாழ்க்கைக்காக துஷ்பிரயோகம் செய்திடப்படக்கூடாது.
That is the whole thing.
அதுதான் மொத்த கருத்துமாகும்.
And therefore, Lord Krishna says that in order to reach to that stage of perfection.
அதனாலதான் பகவான் கிருஷ்ணர் சொல்றார், அந்த பக்குவ நிலையை அடையறதுக்கு
you should work, your work should not be stopped.
நீங்கள் செயல்பட்டாகணும், உங்களுடைய செயல்பாடுகள் நிறுத்தப்படக்கூடாது.
We have already discussed this point that நியதாத் குரு கர்மத்தம் தன்மத்யாயோஜ கர்மனா, that your prescribed duty should be prosecuted nicely.
இந்த கருத்து ஏற்கனவே நம்ம விவாதிச்சிருக்கோம். அது என்னன்னா, உங்களுக்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடமைகள் நீங்க மிக சிறப்பாக அதை செயல்படுத்தணும்.
Go on, don't stop it, but work for the life of Karma Yoga.
நீங்க தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருங்க, நிறுத்திடாதீங்க. ஆனா கர்மயோக வாழ்க்கைக்காக நீங்க செயல்படுங்க.
கர்ம யோகா, ஆர்டினரி வர்க் இஸ் கால்ட் கர்மா.
கர்ம யோகா, சாதாரண செயல்பாடுகள்லாம் கர்மான்னு அழைக்கப்படுது.
ஆர்டினரி வர்க் இஸ் கர்மா.
சாதாரண செயல்பாடுகள்லாம் கர்மா.
அண்ட் வென் இட் இஸ் ஆடட் வித் யோகா, தட் மீன்ஸ் ஸ்பிரிச்சுவலைஸ்ட் வர்க்.
எப்போ அது யோகாவோட சேர்க்கப்படுதோ அப்ப அது ஆன்மீகமயமாக்கப்பட்டது.
யோகா, யோகா மீன்ஸ் ஸ்பிரிச்சுவல் பர்ஃபெக்ஷன்.
யோகா அப்படின்னா ஆன்மீகமான பக்குவம் அல்லது அந்த உச்சமானவரோட தொடர்பை ஏற்படுத்துறது.
சோ கர்மா அண்ட் கர்ம யோகா, தேர் இஸ் கல்ஃப் ஆஃப் டிஃபரன்ஸ்.
அதனால கர்மா கர்ம யோகா ரெண்டுத்துக்கு இடையில மிகப்பெரிய வேறுபாடு இருக்கு.
கர்மா மீன்ஸ் ஆர்டினரி வர்க். ஐ வர்க் ஹோல் டே, ஐ கெட் சம் ரெமுனரேஷன் அண்ட் என்ஜாய் ஃபார் மை சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். தட் இஸ் கால்ட் கர்மா இன் திஸ் லைஃப் ஆர் தட் லைஃப் நெக்ஸ்ட் லைஃப்.
கர்மா அப்படின்னா நாள் முழுக்க நான் உழைக்கிறேன், அதுக்கான சம்பளம் எனக்கு கிடைக்குது, அதை வச்சு நான் புலன் இன்பத்தை அனுபவிக்கிறேன், அதுக்கு பேரு கர்மா.
Somebody, they make charities and other pious acts so that in their next life they get good parentage, good education and opulence so that they can also enjoy life.
சில பேர் நிறைய தானம் பண்றாங்க அல்லது நல்ல புண்ணியமான செயல்களில் ஈடுபடுறாங்க, அதன் மூலமா அவங்க அடுத்த பிறவியில நல்ல பெற்றோர்களை அடையலாம், நல்ல கல்வி பெறலாம், நல்ல ஐஸ்வர்யங்களை பெறலாம். சோ இந்த விதத்துல நம்ம அனுபவிக்கலாம்ட்டு.
There are others also who make more advanced karma to get himself promoted in other planetary system.
இன்னும் ஒரு சிலர் இருக்காங்க, அவங்க இன்னும் முன்னேறிய கர்மாவை உண்டு பண்ணி அவங்கள உயர் கிரகங்கள்ல உயர்த்திக்கிறதுக்காக அதை செய்யறாங்க.
Just like moon planet or Sargalok, heavenly planet, there are many planets in which the standard of life is far, far comfortable than here.
உதாரணத்துக்கு சந்திரலோகம் இருக்கு அல்லது சொர்க்கலோகங்கள் இருக்கு, அங்க இது மாதிரி நிறைய கிரகங்கள் இருக்கு. அங்க வாழ்க்கை தரம்ன்றது இங்க இருக்கிறதை காட்டிலும் ரொம்ப ரொம்ப அதிகமான வசதிகளை கொண்டது.
சோ these are not required.
அதனால இவைகள்லாம் தேவையில்லாதது.
To get yourself promoted in higher standard of life from A class prisoner to from C class prisoner to become A class prisoner, that is not required.
உங்களை நீங்க உயர்ந்த தரமான வாழ்க்கைக்கு உயர்த்தி கொள்றதுன்றது C class கைதியா இருக்கிறவன A class கைதியா ஆக்குற மாதிரி, அது தேவையில்லாதது.
பகவத் கீதா டஸ் நாட் டீச் அஸ் தட் யூ இம்ப்ரூவ் யுவர் லைஃப் இன் தி ரெஸ்பெக்ட் தட் யூ ஆர் நவ் சி கிளாஸ் பிரிசனர், யூ பிகம் ஏ கிளாஸ் பிரிசனர்.
சி கிளாஸ் கைதியா இருக்கிற நீ ஏ கிளாஸ் கைதியா நீ ஆகணும், இந்த விதத்துல உன் வாழ்க்கையை வந்து நீ முன்னேற்றிக் கொள்ளணும் அப்படின்னு பகவத்கீதை நமக்கு போதிக்கல.
யூ சுட் நாட் ரிமைன் ஏ பிரிசனர். You should get yourself this prison life. This material life is prison life.
நீ இந்த கைதியா இருக்கிற இந்த வாழ்க்கையில இருக்கவே கூடாது. நீ இந்த கைதியா இருக்கிற வாழ்க்கையில இருந்து விடுபடணும். இந்த பௌதிக வாழ்க்கைன்றது ஒரு கைதியோட வாழ்க்கை மாதிரி.
Just like in prison house, we are under forced to undergo some sort of misery.
சிறைச்சாலைக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான துன்பங்களை அடையிறதுன்றது கட்டாயப்படுத்தப்படுது.
We may agree or not agree, or we have to undergo.
நீங்க ஒத்துக்கொள்ளலாம் ஒத்துக்கொள்ளாம போகலாம், ஆனா அதை நீங்க ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும்.
In prison life you cannot deny. The state agents are there. He prescribes some work. You must do it.
சிறை வாழ்க்கையில உங்களால மறுக்க முடியாது, அங்கே இருக்கக்கூடிய பிரதிநிதிகள், நாட்டோட பிரதிநிதிகள் உங்களுக்கு ஏதாவது வேலை கொடுத்தாங்கன்னா அதை நீங்க செய்து ஆக வேண்டியிருக்கு.
இஃப் யூ சே நோ ஐ கேனாட் டு இட், ஐ அம் நாட் அகஸ்டம் டு டு இட், நோ, தென் இட் வில் பீ அகைன் மோர் பனிஷ்.
இல்ல, என்னால செய்ய முடியாது, நான் இது செஞ்ச பழக்கம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப மேலும் உங்களுக்கு அதிக தண்டனை கொடுக்கப்படும்.
சிமிலர்லி, திஸ் இஸ் அவர் பிரிசன் லைஃப், திஸ் மெட்டீரியல் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் அவர் பிரிசன் லைஃப்.
அதே மாதிரி நம்முடைய இந்த பௌதிக இருப்பு என்ற இந்த வாழ்க்கை ஒரு சிறை வாழ்க்கை மாதிரி.
அண்ட் பிரகிருதி நேச்சர் இஸ் தி ஃபோர்ஸ்ஃபுல் ஏஜென்ட், சி இஸ் ஆல்வேஸ் என்ஃபோர்சிங் அஸ் டு டூ டு ஆக்ட். பிரகிருத்யமானானி குணை கர்மாணி சர்வஸ்.
மேலும் இந்த பிரகிருதி என்ற இந்த இயற்கையானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பிரதிநிதி. அவர் நம்மளை செயல்படுறதுக்கு கட்டாயப்படுத்துறார். பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மானி சர்வசஹ.
So this is going on. Now if you want to get rid of this imprisonment, then you should begin this karma yoga.
இதுதான் நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்க இந்த சிறை வாழ்க்கையிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளணும்னா நீங்க கர்மயோக வாழ்க்கைய தொடங்கணும்.
கர்மா பிளஸ் யோகா. யோகா மீன்ஸ் இன் கனெக்ஷன் வித் தி சுப்ரீம்.
கர்மா கூட்டல் யோகா, கர்மயோகா அப்படின்னா அந்த உச்சமானவரோட இணைக்கிறது.
தட் கனெக்ஷன் வித் தி சுப்ரீம் பிகின்ஸ் வித் திஸ் ஃபார்முலா, ஜக்கம் சாக்ரிஃபை.
அந்த உச்சமானவருடனான அந்த தொடர்பானது யாகம் அப்படின்ற இந்த சூத்திரத்தில் இருந்து தொடங்குது.
What you are going to sacrifice, what you have got, everything is given by God.
எதை நீங்க தியாகம் பண்ண போறீங்க, உங்ககிட்ட என்ன இருக்கு, எல்லாமே கடவுளால கொடுக்கப்பட்டது.
Anything which you possess, you have not brought anything with your birth.
நீங்க வச்சிருக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க பிறக்கும் போது கொண்டு வந்தது கிடையாது.
You have come naked from the womb of your mother. And when you shall die, you shall go naked.
தாயோட கருவில இருந்து நீங்க வந்தபோது நிர்வாணமா வந்தீங்க. நீங்க மரணம் அடையும் போதும் நிர்வாணமா தான் போக போறீங்க.
So whatever you possess, that is given to you for proper use.
அதனால உங்ககிட்ட என்ன எல்லாம் இருக்கோ அது நீங்க முறையா உபயோகிக்கணும்ன்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு.
We should understand that.
அதை நீங்க புரிந்து கொள்ளணும்.
The whole resources of material nature, they are under your control for making proper use.
ஜட இயற்கையோட எல்லா வளங்களும் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு. நீங்க முறையாக உபயோகப்படுத்தப்படணும்ன்றதுக்காக.
You can live comfortably, you can eat comfortably, you can live peacefully without any creating animosities or quarrel with your neighbors and prosecute your spiritual life so that you get rid of this material existence.
நீங்க ரொம்ப சௌகரியமா வாழணும், சௌகரியமா சாப்பிடணும், நீங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட சண்டை போட்டு கொள்ளாம, விரோதத்தை வளர்த்து கொள்ளாம அமைதியா வாழணும், உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கையை செயல்படுத்தணும், அது மூலமா உங்களுடைய இந்த பௌதிக இருப்பிலிருந்து உங்களை விடுவித்துக் கொள்ளணும்ன்றதுக்காக.
That is the whole program of material nature.
அதான் இந்த ஜட இயற்கையோட மொத்த திட்டமும்.
But misusing our developed consciousness, we are trying to misuse the resources of material nature in a different way for aggravating the sense gratification.
ஆனால் வளர்ச்சி அடைந்த நம்முடைய உணர்வை துஷ்பிரயோகம் செய்து, இயற்கையோட இந்த வளங்கள் எல்லாத்தையும் துஷ்பிரயோகம் செய்து, நம்முடைய புலன் திருப்தியை வந்து தீவிரப்படுத்துறதுக்காக நம்ம ஈடுபட்டு இருக்கோம்.
That is the whole mistake.
அதுதான் மிகப்பெரிய தவறு.
So Krishna says that whatever mistakes you have done, I don't mind, but you act in this way.
அதனால கிருஷ்ணா சொல்றார், நீ என்னெல்லாம் தப்பு பண்ணிருந்தாலும் சரி, அதை பத்தி நான் கவலைப்படல, ஆனா நீ இப்படி செயல்படு, யஜ்ஞார்த்தே நீ செயல்படு.
Suppose you have misused your level of consciousness in so many ways and you are now entrapped.
இப்போ உன்னுடைய வளர்ச்சி அடைந்த அந்த உணர்வை துஷ்பிரயோகம் செய்து பல விதத்தில் நீ அதை தவறாக உபயோகிச்சு இப்போ நீ சிக்கல்ல மாட்டிட்டு இருக்க அப்படின்னா
you can suppose you have started a very complicated industry.
உதாரணத்துக்கு நீங்க ஒரு பெரிய சிக்கலான ஒரு தொழிற்சாலையை தொடங்கி இருக்கீங்க அப்படின்னா
now if I say that this complicated industry is not required by you.
இப்போ உங்களால் ஆன இந்த ரொம்ப சிக்கலான இந்த தொழிற்சாலை தேவையில்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா
you simply require some fruits and grains to eat. Why you are engaging yourself into this complicated and dangerous form of earning your livelihood? Stop it. No, that is not possible.
உனக்கு சாப்பிட்றதுக்கு தேவையானது கொஞ்சம் பழங்கள் தானியங்கள். ஏன் நீ வந்து உன்னை இந்த மாதிரியான சிக்கலான விஷயத்தில் ஈடுபடுத்திக் கொள்ற? ஏன் வாழ்வாதாரத்துக்காக சம்பாதிக்கிறேன்ற பேரில் இப்படி ஆபத்தெல்லாம் நீ எதிர்கொள்ற? இதெல்லாம் நிறுத்திடு அப்படின்னா முடியாது, அது சாத்தியம் இல்லை.
That is not possible. Now you are entangled. You cannot stop.
இப்போ அது சாத்தியம் இல்லை, நம்ம சிக்கிட்டோம், இப்போ அதை நிறுத்த முடியாது.
Sri Krishna says that don't stop your work, but by the result of your work, you try to make sacrifice for the cause of the Supreme.
இப்போ ஸ்ரீ கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, நீ செயல்படுறத நிறுத்த வேணாம், ஆனா உன்னுடைய வேலையோட பலன் இருக்கு இல்லையா, அதை எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த முழு முதற் கடவுளுக்கு அர்ப்பணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணு.
Then your entanglement will be automatically losing.
அப்போ உன்னுடைய இந்த சிக்கலானது தானாகவே தளர்ந்து போயிடும்.
The whole energy which you apply in your industry, if the result is offered to Krishna, that means that energy is utilized for Krishna. Not for that industry, but for Krishna. That is the thing.
அந்த தொழிற்சாலைக்காக நீங்க ஈடுபடுத்தின அந்த எல்லா சக்தியும் அதனுடைய பலனை நீங்க இப்ப கிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த எல்லா சக்தியையும் நீங்க கிருஷ்ணருக்காக உபயோகப்படுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த தொழிற்சாலைக்காக அல்ல, ஆனா கிருஷ்ணருக்காக. அதுதான் இங்க விஷயமே.
Just like Arjun, what was he? He was a military man.
உதாரணத்துக்கு அர்ஜுனன், அவன் என்னவா இருந்தான்? அவன் போர் வீரன்.
He was not a sage. He was not a learned Brahmin. He was ordinary, royal family, belonging to a royal family, kingly order, and a householder. Family man, having children, wife, and a military man.
அவன் ஒரு சாது அல்ல, அவன் ஒரு கற்றறிந்த பிராமணன் அல்ல, அவன் ஒரு சாதாரணமான ராஜவம்சத்தை சேர்ந்த ஒரு கிரகஸ்த. அவனுக்கு குழந்தைகள் இருந்தாங்க, மனைவி இருந்தாங்க, அவன் ஒரு போர் வீரன்.
But what, how Arjun become the greatest devotee of Lord?
ஆனால் அர்ஜுனை எப்படி பகவானுடைய மிகச்சிறந்த பக்தர்கள் ஒருத்தரானா?
The Lord sacrificed bhaktosi priyosine. My dear Arjun, you are my very dear friend as well as a great devotee.
பகவானே பக்தோசி பிரியோசிமேன்னு சொல்லி சான்றிதழ் கொடுக்கிறார். எனது அருமை அர்ஜுனா, நீ என்னுடைய மிகச்சிறந்த நண்பனும் அதே சமயத்தில் என்னுடைய பக்தனும் ஆவாய் அப்படின்றார்.
Now, what is the reason? He was not a sannyasi, he was not a Vedantist, he was not a philosopher, nothing of the sort.
இப்போ என்ன காரணம்? அவன் ஒரு சன்னியாசி இல்ல, அவன் ஒரு வேதாந்தியும் இல்ல, அவன் ஒரு தத்துவவாதியும் இல்ல, இதுல எதுவுமே கிடையாது.
Still, you will find in the fourth chapter, Lord says, oh, my dear Arjun, you are very dear to me and you are my great devotee.
இருந்தாலும் நீங்க நான்காவது அத்தியாயத்தில் பார்க்கலாம், பகவான் சொல்றார், எனது அருமை அர்ஜுனா, நீ என்னுடைய மிக சிறந்த நண்பன், என்னுடைய மிகப்பெரிய பக்தன்.
Now, if a person becomes very dear to the Supreme Personality of Godhead, then what else he wants more?
இப்போ ஒரு நபர் அந்த முழுமுதற் கடவுளுக்கு மிகவும் பிரியமானவராக ஆகிறார் அப்படின்னா அவருக்கு அதை விட வேற என்ன பெருசா தேவை இருக்கு?
How he became so? He became by this karma yoga.
அவன் எப்படி இந்த நிலைக்கு வந்தான்? அவன் இந்த கர்ம யோகத்தினால அந்த நிலைக்கு வந்தான்.
கர்ம யோகா. He was a military man and the problem was before him whether to fight with his kinsmen or not. That was his problem.
ஆமா, கர்ம யோகம். அவன் ஒரு போர் வீரன். இப்ப அவன்கிட்ட இருந்த பிரச்சனை என்னன்னா அவனுடைய உறவினர்களோட போர் புரியறதா வேண்டாமா அப்படின்றதா அவனுடைய பிரச்சனையா இருந்தது.
Now mind that he was fighting man in the beginning before hearing the Bhagavad Gita and he remained a fighting man after hearing Bhagavad Gita.
இப்ப நீங்க மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், பகவத் கீதை கேட்கறதுக்கு முன்னாடியும் அவன் போர் வீரனா தான் இருந்தான், பகவத் கீதை கேட்டதுக்கு அப்புறமும் அவன் போர் வீரனாவே இருந்தான்.
சிமிலர்லி, சப்போஸ் யூ ஆர் என்கேஜ் இன் சம் பர்டிகுலர் டைப் ஆஃப் வார் பிஃபோர் ஹியரிங் திஸ் பகவத் கீதா.
அதே மாதிரி இந்த பகவத் கீதையை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வகையான தொழில ஈடுபட்டிருக்கீங்க அப்படின்னா,
அண்ட் ஆஃப்டர் ஹியரிங் அண்டர்ஸ்டாண்டிங் பகவத் கீதா you will have to remain in the same position.
மேலும் இந்த பகவத் கீதையை கேட்டு நீங்க அதை புரிந்து கொண்டதுக்கு பின்னாடியும் அதே நிலையிலேயே தொடர்ந்து இருக்கணும்.
Not that after hearing this Bhagavad Gita, as you are kindly coming here.
எப்படி நீங்க எல்லாரும் கனிவோட இங்க வந்து இந்த பகவத் கீதையை கேட்டுட்டு இருக்கீங்களோ அதை கேட்டதுக்கு அப்புறம்
you will have to take a dress like me and leave up your family connection and become a mendicant like me. No.
என்ன மாதிரி நீங்க உடை உடுத்திக்கணும், உங்க குடும்ப தொடர்பு எல்லாம் விட்டுறணும், என்ன மாதிரி ஒரு சன்னியாசி ஆயிடணும் அப்படி அல்ல, அது அவசியம் இல்ல.
It is not meant like that.
அதுக்கு அர்த்தம் அது அல்ல.
You have to change your mentality, that's all.
உங்களோட மனோநிலையை மாற்றிக்கொள்ளணும், அவ்வளவுதான்.
What is that mentality?
என்ன அந்த மனோநிலை?
That mentality is that you are working for your sense gratification and you have to change your mentality for gratifying the sense of the Supreme Lord.
அந்த மனோநிலை என்னன்னா நீங்க உங்களுடைய புலன் இன்பத்துக்காக ஈடுபட்டு இருந்தீங்க, இப்ப அந்த மனோநிலைய முழுமுதற் கடவுளுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக மாற்றணும்.
We are working. Ordinary work means for working for our own sense gratification.
இப்போ நம்ம வேலை பார்க்குறோம், நம்ம வேலை பார்க்குறோம் சாதாரண வேலை அப்படின்னா அது நம்முடைய சொந்த புலன் இன்பத்துக்கானது.
I want to eat this.
நான் இதை சாப்பிடணும்.
So I eat. I purchase from the market.
அதனால மார்க்கெட்ல இருந்து அதை வாங்கி நான் சாப்பிடுறேன்.
Ah, this is very nice thing. It is palatable to my tongue. Oh, purchase it. I shall eat it.
Oh, இது ரொம்ப நல்லதா இருக்கு, என்னுடைய நாக்குக்கு ரொம்ப சுவையானதா இருக்கு, அதனால இத வாங்குங்க நாம சாப்பிட்டுறலாம்.
Now when you become conversant with the philosophy of Bhagavad Gita, you have to think whether this thing is palatable to the tongue of Krishna.
இப்போ இந்த பகவத் கீதையை கேட்டது பின்னாடி நம்ம எப்படி சிந்திக்கணும்னா, இப்ப இந்த குறிப்பிட்ட பொருளானது கிருஷ்ணருடைய நாக்குக்கு சுவை உள்ளதா இருக்குமா?
Now you are thinking, let me purchase from the store this nice thing. It's very palatable to my taste.
இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, கடையில இருந்து நான் இந்த நல்ல ஒரு சுவை மிக்க ஒரு பொருளை வாங்கணும், ஏன்னா என்னுடைய நாக்குக்கு சுவை உள்ளது.
And when you actually become a learned scholar of Bhagavad Gita,
ஆனா நீங்க உண்மையிலேயே பகவத் கீதையை கற்று அறிந்தவரா ஆயிட்டீங்கன்னா,
at that time you will have to think whether this thing will be palatable to Krishna. That's all. The whole thing is there.
அச்சமயத்துல நீ என்ன நினைக்கணும்னா, இந்த விஷயம் கிருஷ்ணருடைய நாக்குக்கு சுவையானதா இருக்குமா, அதுதான் நீங்க சிந்திக்கணும், அவ்வளவுதான். எல்லாமே அதுல இருக்கு.
when you learn that thing, when you want to please Krishna, not yourself, then you become an expert spiritualist. That's all.
எப்ப நீங்க இதை கற்றுக்கொள்றீங்களோ, எப்ப நீங்க என்ன திருப்திப்படுத்தாம கிருஷ்ணரை திருப்திப்படுத்தணுன்றதை கற்றுக்கொள்றீங்களோ, அப்ப நீங்க மிகவும் தேர்ச்சி பெற்ற ஒரு ஆன்மீகவாதி ஆயிடுறீங்க.
அதனால
இது ஒன்றும் சிரமமானது கிடையாது.
வெரி ஈஸி, சிம்பிளி வி ஹேவ் டு லர்ன் ஹவ் டு ரீச் தட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்.
ரொம்ப சுலபம், ஆனா வாழ்க்கையினுடைய அந்த நிலையை அடையிறது அப்படின்றத கற்றுக்கொள்ளணும்.
You haven't got to change anything. The same thing example. Sir Arjun, there was a military man, a householder, a family man, before hearing Bhagavad Gita, and he remained the same family man, the same military man, but he became a great devotee of the Lord.
நீங்க எதையும் மாற்றணும்ன்றது அவசியம் இல்லை. அதே விஷயம், அதே உதாரணம் மறுபடியும் பார்க்கலாம். அர்ஜுன ஒரு போர் வீரன், ஒரு குடும்பஸ்தன், பகவத்கீதை கேட்கறதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறமும் அவன் ஒரு குடும்பஸ்தனாகவும் போர் வீரனாகவுமே இருந்தான். ஆனால் இப்போ பகவானுடைய மிகச்சிறந்த பக்தனாக இருக்கான்.
That technique we have to learn. That technique is that Arjun in the beginning he did not like to fight because he wanted to gratify his senses.
ஆரம்பத்தில் அர்ஜுன போர் புரிய விருப்பப்படல, ஏன்னா அவன் அவனுடைய புலன்களை திருப்திப்படுத்தணும்னு விரும்பினான்.
He thought that I shall be happy if I do not fight with my kinsmen, because in the fighting my kinsmen will die and I shall be sorry.
அவன் என்ன நினைச்சானா, நான் போர் புரியல என்ன நான் சந்தோஷமா இருப்பேன், ஏன்னா நான் இப்போ என்னுடைய உறவினர்களோட சண்டை போட்டேன் அப்படின்னா என்னுடைய உறவினர்கள்லாம் இறந்து போயிடுவாங்க, அதனால நான் வருத்தப்பட வேண்டியிருக்கும்.
அதனால
இப்படி சண்டை போறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு?
That means the whole thing, whole program is according to his own sense gratification.
அதுதான் விஷயமே. இங்க அவனுடைய எல்லா திட்டமும் அவனுடைய சொந்த புலனின்பத்தை அடிப்படையில் இருந்தது.
He did not know that this war field, this battle of Kurukshetra was organized by Sri Krishna to kill all unwanted men of the world at that time. All unwanted men of that world. That was his plan.
Ana anda Kurukshetra poranadu Bhagavan Krishnarale anda samayathile inda ulagathile irukkakoodiya ella thevaiyilladavargalaiyum alikkiradhukkaga அப்படின்ற அந்த திட்டம் அவனுக்கு தெரியல.
Now this was disclosed to Arjuna. In the 11th chapter we find that, my dear Arjuna, I have given you all kinds of instruction to induce you to fight in this battle.
இப்போ இது எல்லாமே அர்ஜுனனுக்கு வெளிப்படுத்தப்படுது. நீங்க 11வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். எனது அருமை அர்ஜுனா, உன்னை இந்த போர்க்களத்தில் போரிட வைக்கிறதுக்காக எல்லா வகையான உபதேசங்களையும் உன்னை தூண்டிவிடுறதுக்காக கொடுத்தேன் அப்படின்றார்.
But know you perfectly well that either you fight or do not fight, I do not mind.
ஆனால் நீ பக்குவமாக புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நீ போரிட போறியோ போரிடாமல் போக போறியோ அதை நான் ஒரு பொருட்டா எடுத்துக்கல.
All these men who have assembled here, they are not going back home. They will be killed here. It is already settled.
இங்கே கூடி இருக்க கூடிய இந்த எல்லா நபர்களும் திரும்ப வீட்டுக்கு போக போறதல்ல. இவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டவர்கள். அதெல்லாம் ஏற்கனவே முடிவு பண்ணது.
It is already settled.
அது ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு.
Now if you want to take the credit, you can apply your hand for fighting. That's all.
இப்போ இந்த புகழை நீ அடையணும்னா உன்னுடைய கரங்களை போர் புரியறதுக்காக ஈடுபடுத்து, அவ்வளவுதான்.
சோ எனி திங் தட் இஸ் கோயிங் ஆன் இன் திஸ் வேர்ல்ட் இட் இஸ் under the supreme supervision of the law.
அதனால இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்கக்கூடிய எதுவா இருந்தாலும் அது அந்த முழுமுதற் கடவுளுடைய மேற்பார்வையில தான் செயல்பட்டு இருக்கு.
மயாத்தக்ஷீண பிரகிதி ஸ்வேதே சராச்சரம் இன் எவ்ரி தேர் இஸ் எ பிலாசபர் சேயிங் நாட் எ பிளேட் ஆஃப் கிராஸ் மூவ்ஸ் விதவுட் தி வீல் ஆஃப் காட்.
மயாத்தக்ஷீண பிரகிருதி ஸ்வேதே சராச்சரம். தத்துவவாதிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவனின்றி அணுவும் அசையாது.
It is actually the fact.
அதுதான் உண்மையிலேயே உண்மையானது.
Everything. Now we have to dovetail ourselves with that plan of the Supreme Lord. That is called Karma Yoga.
இப்போ நம்மளை நம்ம அந்த முழுமுதற் கடவுளோட திட்டத்தோட இணைத்து கொள்ளணும். அதுதான் கர்மயோகம்.
That is called Karma.
அதுதான் கர்மயோகம்னு அழைக்கப்படுது.
So Arjun understood it and he dovetail himself with the supreme will of the Lord.
அதனால அர்ஜுனன் அதை புரிந்து கொண்டு அவனை அந்த முழுமுதற் கடவுளுடைய அந்த உயர்ந்த விருப்பத்தினோட இணைத்துக் கொண்டான்.
And when he was inquired whether you are going to fight or not, what you have settled after hearing Bhagavad Gita.
மேலும் பகவத் கீதை கேட்டதுக்கு அப்புறம் நீ என்ன முடிவு பண்ணிருக்க, நீ போர் புரிய போறியா அல்லது போர் புரிய போறது இல்லையா அப்படின்னு விசாரிச்ச போது,
He said, Yes, Krishna, my illusion is now removed by your grace and I have decided to fight. That's all.
அவன் சொன்னான், ஆமா கிருஷ்ணா, இப்ப என்னுடைய மோகங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடுச்சு, என்னுடைய குழப்பம் எல்லாம் தெளிவாயிடுச்சு, நான் போர் புரிய முடிவு பண்ணிட்டேன், அவ்வளவுதான்.
Now that agreement of fighting and in the beginning of Bhagavad Gita not to fight, that is the difference.
Bhagavad Gita-னுடைய தொடக்கத்துல போர் புரிய மாட்டேன்னு சொன்னதும் இப்போ போர் புரிய ஒத்துக்கொண்டதும் அதுதான் வித்தியாசமே.
In the beginning he was not in agreement with Krishna. He made so many arguments with Krishna against fighting.
ஆரம்பத்துல கிருஷ்ணரோட அவன் ஒத்து போகல. சண்டை போறதுக்கு எதிரா கிருஷ்ணர் இடத்துல எத்தனையோ வாதங்களை அவன் முன் வச்சான்.
And at the end he agreed, yes, he said he became a yes man.
ஆனால் இறுதியில அவன் சரியான ஒத்துக்கொண்டான்.
So we have to become a yes man to the Supreme Lord. That's all.
அதனால நம்மளும் அந்த முழுமுதற் கடவுள் இடத்துல ஆமானு ஒத்துக்கொள்ளக்கூடியவர்களா ஆகணும்.
That is the perfection of our spiritual life.
அதுதான் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையினுடைய பக்குவம்.
Now we are all no man. God says this, I say no. Stubborn.
இப்ப நம்ம எல்லாரும் இல்லைன்றோம். கடவுள் சொல்றார், நம்ம சொல்றோம் இல்லை அப்படின்ட்டு பிடிவாதமா இருக்கும்.
I say no. Now simply we have to say yes.
இப்ப நம்ம வெறுமனே சரின்னு சொல்லணும், அவ்வளவுதான்.
In everything we say no at the present.
இப்போ எல்லாத்துக்குமே நம்ம முடியாதுன்னு சொல்றோம்.
Present formation of our existence is to say no anything godly. We say no.
தற்போதைய நம்முடைய இந்த வாழ்க்கையில நம்ம முடியாது, தெய்வீகமான எதுவா இருந்தாலும் முடியாதுன்னு சொல்லிடுறோம்.
We shudder even by the name of God. We have come to this, we come to a certain stage of our civilized life that if you want to banish God altogether.
கடவுளுடைய திருநாமினாவே நம்ம நடுங்குறோம். நம்ம நாகரிக வாழ்க்கை அப்படின்ற ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு வந்துட்டாலும் நம்ம மொத்தமா கடவுளை வந்து முடிச்சிடணும்னு பாக்குறோம்.
Not only saying no, but we now prepare to agree to the point that there is no existence of God.
முடியாதுன்னு சொல்றது மட்டும் கிடையாது, இப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா கடவுளே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்.
So how much foolish we are becoming day by day in the name of advancement of civilization.
அதனால நாகரிக வளர்ச்சி அப்படின்ற பேர்ல இப்ப எந்த அளவுக்கு நாம ஒவ்வொரு நாளும் முட்டாள்தனமான நிலைக்கு வந்துட்டு இருக்கோம் பாருங்க.
இதை
நம்ம சரி பண்ணி ஆகணும்.
Now we shall try to understand our position and try to say, yes, there is God and I am servant of God.
இப்போ நம்முடைய நிலையை நம்ம புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். ஆமா, கடவுள் இருக்கார், நான் அவருடைய சேவகன் அப்படின்றத ஒத்துக்கொள்ளணும்.
That's all. You have to learn that thing only.
அவ்வளவுதான், நீங்க அவ்வளவுதான் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு.
No more. We have to say that there is no God. We may say there is no God, but that does not mean that there is no God.
கடவுள் இல்லை அப்படின்னு சொல்றது இதுக்கு மேல இருக்கக்கூடாது. கடவுள் இல்லைன்னு நம்ம வேணா சொல்லலாம், ஆனா அதுக்காக கடவுள் இல்லாம போயிடுறது கிடையாது.
Just like a upstart, he says that I don't believe in the government. There is no government. I am all in all.
இப்போ திடீர்னு ஒருத்தன் வந்து, நான் அரசாங்கத்தை நம்ப மாட்டேங்க, அரசாங்கன்றதெல்லாம் எதுவும் கிடையாது, நான் தான் எல்லாமே அப்படின்றான்.
So that madman say like that, that does not mean that there is no existence of government.
ஒரு பைத்தியக்காரன் அந்த மாதிரி வேணா சொல்லிட்டு இருக்கலாம், ஆனா அதுக்காக அரசாங்கமே இல்லை அப்படின்னு
ஆயிடாது.
அவன் பைத்தியக்காரன், அதனால அவன் அப்படி சொல்றான்.
So that should that sort of I mean to say madness we should give up. We should be submissive.
அதனால இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனத்தை நம்ம விட்டுட்டு நம்ம பணிவுடையவர்களா இருக்கணும்.
There is God.
கடவுள் இருக்கார்.
There is only example several times I have cited that existence of God can be perceived with very simple.
பல முறை நான் சொல்லியிருக்கக்கூடிய அதே உதாரணம், கடவுள் இருக்கார் அப்படின்றத உணர்றது ரொம்ப எளிமையானது.
What is that?
எப்படி அது?
Just like you can perceive your existence of in this body by the consciousness.
உதாரணத்துக்கு, உங்களுடைய இருப்பை இந்த உடல்ல இருந்து உணர்வு மூலமா நீங்க அதை பெறலாம். உங்களுக்கு உணர்வு இருக்கு, இதை நம்ம பல முறை விவாதிச்சிருக்கோம்.
That consciousness is the symptom of your existence in this body.
அந்த உணர்வு தான் நீங்க இந்த உடல்ல இருக்கீங்க அப்படின்றதுக்கான அறிகுறி.
So long that consciousness is there, this bodily function is going on very nice.
இப்ப அந்த உணர்வு இருக்கிற வரைக்கும் இந்த உடல் ரீதியான இயக்கங்கள் மிக சிறப்பா போயிட்டு இருக்கு.
Now you are eating, you do not know how your foodstuff is going to the stomach.
இப்போ நீங்க சாப்பிட்டு இருக்கீங்க, உங்களுடைய இந்த உணவு எப்படி உங்களுடைய வயிற்றுக்குள்ள போகுதுன்றது உங்களுக்கு தெரியறதில்ல.
How it is being transformed into different kinds of secretion.
எப்படி அது வேறுபட்ட சுரக்கம் திரவங்களா மாறுது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது.
How it is being transferred from the stomach to the heart.
அது எப்படி வயிற்றிலிருந்து இதயத்துக்கு மாற்றம் பெறுது அப்படின்றது உங்களுக்கு தெரியாது.
How that secretion becoming red.
அந்த சுரக்கம் திரவங்கள் எப்படி சிகப்பாகுது.
And that red blood is again circulated from the brain to the toe.
எப்படி அந்த சிகப்பு அணுக்களானது மூளையிலிருந்து கட்டவிரல் வரைக்கும் சுழற்சி அடையுது.
This nice machinery work is going on within your body.
இந்த மாதிரி உங்களுடைய உடலுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு நல்ல இயந்திரத்தனமான செயல்கள் செயல்பட்டு இருக்கு.
This physical and physiological condition is present in your body.
இந்த உடலோடு சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுடைய உடலுக்குள்ளே இருந்துட்டு இருக்கு.
You are taking your foodstuff, the necessary and juice, vitamins are taken by the stomach, it is distributed.
நீங்க உணவை உட்கொள்றீங்க, தேவையான அந்த ரசங்கள் விட்டமின் எல்லாம் வயிறு எடுத்து அதை விநியோகிக்குது.
And the exhaustion of your body is supplemented.
அது உங்களுடைய உடலின் பற்றாக்குறையெல்லாம் நிரப்புது.
And the unnecessary things evacuated by stool, urine.
தேவையில்லாத விஷயங்கள்லாம் மழை ஜலமா வெளியில தள்ளப்படுது.
The nice thing is going on.
இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு.
Now, as soon as this concession has stopped, will this function go anymore? No.
இப்ப இந்த உணர்வு நின்னு போயிடுச்சு அப்படின்ன உடனே இந்த செயல்கள்லாம் நடந்துட்டே இருக்குமா? நடக்காது.
They will find the same brain is there, the same heart is there, the same stomach is there by dissection of the body.
அதே மூளை, அதே இதயம், அதே வயிறு, அதே உடலுடைய பாகங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம்.
You will see the same veins, everything is there complete.
அதே நரம்புகள் இருக்கிறதையும் நீங்க பார்க்கலாம். எல்லாமே பக்குவமா இருக்கு.
But only thing is wanting, that consciousness, therefore everything is stopped.
ஆனால் தேவையானது ஒன்னே ஒன்னு, அதுதான் அந்த உணர்வு. அதனால தான் இப்ப எல்லாமே நின்னு போயிருக்கு.
This is a common factor, everyone can know it.
இது ஒரு பொதுவான உண்மை, எல்லாருமே இதை தெரிந்து கொள்ள முடியும்.
Similarly, the whole cosmic manifestation which is present before you, so nicely going on, don't you think there is a consciousness behind it?
அதே மாதிரி இப்போ உங்களுக்கு முன்னாடி இருந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஜட பிரபஞ்சமானது எவ்வளவு சிறப்பா செயல்பட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி எந்த உணர்வும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
How can you deny that there is no consciousness in the matter of sun rising, moon rising, seasonal changes, and so many planets floating in the air?
சூரியன் உதயமாகுது, சந்திரன் உதயமாகுது, பருவ காலங்கள் மாற்றமடையுது, எத்தனையோ கிரகங்கள் காற்றில் மிதக்குது. இந்த விஷயங்களுக்கு பின்னாடி உணர்வு இல்லை அப்படின்றத எப்படி நீங்க மறுக்க முடியும்?
So many wonderful things are being done in the material nature. Do you think it is without being done consciousness?
இந்த மாதிரி ஜட இயற்கையில எவ்வளவோ அற்புதமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் உணர்வு இல்லாம நடந்துட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
No, there is also consciousness.
இல்ல, அங்கேயும் உணர்வு இருக்கு.
Just like for the management of your own body, due to the consciousness, everything is being well done. Similarly, everything that you see very nicely, well done in the material nature, that is also being done by superior consciousness.
உதாரணத்துக்கு உங்களுடைய உடலுடைய இந்த நிர்வாகத்துக்காக எப்படி உணர்வு இருக்கிறதுனால எல்லாமே மிக சிறப்பாக செயல்பட்டு இருக்கோ, அதே மாதிரி நீங்க பார்க்கக்கூடிய இந்த ஜட இயற்கை எல்லாமே சிறப்பாக செயல்பட்டு இருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு உயர்ந்த உணர்வுனால தான்.
This is human reasoning. How can you deny it?
இது மனிதனுக்கான பொது அறிவு. எப்படி நீங்க அதை மறுக்க முடியும்?
Can you deny it?
உங்களால மறுக்க முடியுமா?
I don't think any sane man can deny it.
தெளிந்த அறிவுள்ள ஒருத்தன் இதை மறுப்பான்னு நான் நினைக்கல.
Similarly, as your consciousness is a symptom of your presence, you are spirit soul. Similarly, the supreme consciousness is a symptom of the supreme soul or God, the supreme.
ஆத்மா இருக்கு அப்படின்றதுக்கான அறிகுறி உங்களுடைய உணர்வு எப்படி அறிகுறியோ, அது மாதிரி இந்த உச்சமான உணர்வு தான் பரமாத்மா அல்லது முழுமுதற் கடவுள் இருக்கார் அப்படின்றதுக்கான அறிகுறி.
This is the position.
இதுதான் நிலை.
Now, as consciousness, we are part and parcel of the supreme consciousness.
இப்போ நம்ம உணர்வுடையவர்களா இருக்கிறதால அந்த உச்ச உணர்வோட அம்சமா இருக்கும்.
Therefore, the whole business of our life is to dovetail our activities with the supreme plan.
அதனால தான் நம்ம வாழ்க்கையினுடைய மொத்த செயல்களுமே நம்முடைய செயல்களை அந்த உச்சமானவருடைய திட்டத்தின்படி இணைத்துக் கொள்றது.
That is called karma yoga.
அதுதான் கர்ம யோகம் அழைக்கப்படுது.
ஏக பௌஷ்யாம. In the Vedic literature, you'll find that God has expanded Himself into many.
ஏகோ பகுஷ்யாம வேத இலக்கியங்களில் நீங்கள் என்ன பார்க்கலாம்னா பகவான் அவரே பலவா விரிவடைந்திருக்கார்.
Just like the father expands himself into many children, the children is nothing but expansions of the body of the father.
உதாரணத்துக்கு ஒரு தந்தை பல குழந்தைகளாக விரிவடைகிறார். குழந்தைகள் அப்படின்றது தந்தையோட உடல் விரிவாக்கமே தவிர வேறொன்றும் அல்ல.
Similarly, we all living entities, spiritual parts, our living souls, we are also expansion of the Supreme Spirit.
அதே மாதிரி உயிர்வாளிகளான நம்ம எல்லாரும் அல்லது ஆத்மாக்களான நம்ம எல்லாரும் அந்த உச்சமான ஆத்மாவினுடைய விரிவாக்கங்கள்.
Now, the reason is, why the Supreme Spirit soul expanded himself into so many?
ஏன் அந்த உச்சமான ஆத்மா பலவா விரிவடைந்தார் அப்படின்றது காரணம்?
What is the purpose?
என்ன நோக்கத்துக்காக?
We have to understand.
நம்ம புரிந்து கொள்ளணும்.
Now you can take the example. What is the purpose of fathers expanding himself into children?
இப்போ அந்த உதாரணத்தையே நம்ம எடுத்துக்கலாம். எதுக்காக ஒரு தந்தை குழந்தைகளா விரிவடைகிறார்?
A father takes the responsibility of maintaining the children. Why?
தந்தையானவர் குழந்தைகளை பராமரிக்கிறது என்ற பொறுப்பை ஏற்றுக்கொள்றார். ஏன்?
Why he takes such grave responsibility? A family man.
ஒரு குடும்பஸ்தன் ஏன் அப்படி ஒரு மிகப்பெரிய பொறுப்பை ஏற்றுக்கொள்றான்?
That why is answered, just to have happy and enjoyable life.
அந்த ஏன் என்ற கேள்விக்கு இங்கே பதிலளிக்கப்படுது, வெறுமனே மிக மகிழ்ச்சியான ஆனந்தமயமான வாழ்க்கை வேணும்ன்றதுக்காக.
That's all.
அவ்வளவுதான்.
Similarly, God has expanded into so many living entities.
அதே மாதிரி பகவான் பல உயிர்வாளிகளா விரிவடைந்திருக்கார்.
Because he wants enjoyment.
ஏன்னா அவர் இன்பத்தை விரும்புகிறார்.
He wants enjoyment.
அவருக்கு இன்பம் வேண்டுமா இருக்கு.
Because he'll find in the Vedic literature that the nature of God is Sachidananda Vigraha.
ஏன்னா வேத இலக்கியங்களில் நீங்க பார்க்கலாம், கடவுளுடைய இயற்கை என்னன்னா அவர் சச்சிதானந்த விக்ரஹ,
ஆனந்தமய அபியாசா. பை நேச்சர் ஹி இஸ் என்ஜாயிங்.
ஆனந்தமயாபியாசா, இயற்கையாவே அவர் அனுபவிக்கக்கூடியவர்.
சோ வி மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் காட் ஹேஸ் எக்ஸ்பேண்டட் ஹிம்செல்ஃப் இன்டூ சோ மெனி லிவிங் என்டிட்டிஸ்.
அதனால நம்ம என்ன புரிந்து கொள்ளணும்னா கடவுள் பல உயிர்வாளிகளா விரிவடைந்திருக்கார்.
Just for his enjoyment.
அவருடைய இன்பத்துக்காகவே.
Now we are meant for, just like father is a son's children are meant for satisfying the father. Similarly, this is a common sense affair that we living entities, we are meant for satisfying the Supreme.
இப்போ மகன்கள்லாம் எப்படி தந்தையோட இன்பத்துக்காக இருக்காங்களோ அதே மாதிரி ஒரு பொதுவான அறிவு, உயிர்வாளிகளான நம்ம எல்லாரும் அந்த உச்சமானவருடைய திருப்திக்காக இருக்கும்.
That satisfaction of the Supreme can be done by a performance of yoga. That is the beginning.
அந்த உச்சமானவரை திருப்திப்படுத்துறது அப்படின்றது யாகம் செய்யறது மூலமா செயல்படுத்த முடியும். அதுதான் தொடக்கம்.
So here it is prescribed that யஜ்ஞார்த்தே கர்ம கர்மாணி அன்னத்ரா, that is we are discussed.
அதனால இங்க என்ன பரிந்துரைக்கப்படுதுன்னா யஜ்ஞார்த்தா கர்ம அன்னத்ரா, அது ஏற்கனவே நம்ம விவாதிச்சோம்.
யஜ்ஞாசிஷ்ட சினோ சந்தா முச்சந்தே சர்வ கில்மிசை. இஃப் வி பர்ஃபார்ம் சாக்ரிஃபைஸ் ஃபார் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம், தென் தி ரிசல்ட் வில் பி தட் வி ஷால் பி ஃப்ரீ ஃப்ரம் ஆல் reaction of our sinful life.
யஜ்ஞ சிஷ்டா சினசந்தோ முச்சந்தே சர்வ கல்விஷய. இப்ப நாம அந்த உச்சமானவருடைய திருப்திக்காக யாகத்தை செயல்படுத்தினோம்னா அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும்னா, நம்ம நம்முடைய பாவகரமான வாழ்க்கையினுடைய எல்லா விளைவுகளிலிருந்தும் விடுபட்டிருப்போம்.
And if we do not do that, புஞ்சந்தேதி ததங் பாபா ஜி பச்சந்தி ஆத்மகாரணா.
அப்படி அதை நம்ம செய்யல அப்படின்னா புஞ்சத்தே துவகம் பாப ஏ பச்சந்தி ஆத்மகாரணா.
ஆத்மகாரணா மீன்ஸ் சிம்பிளி ஃபார் இஸ் ஓன் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன்.
ஆத்மகாரணா அப்படின்னா வெறுமனே அவனுடைய சொந்த புலன் திருப்திக்காக.
Now that yoga, I have several times before you I have explained.
அந்த யக்கத்தை பற்றி பல முறை உங்க முன்னாடி நான்
விளக்கியிருக்கேன். மீன்ஸ் ஒன் ஹூ ஈஸ். சோ அவர் ஜக் பிகின்ஸ் ஃப்ரம் தி ஈட்டிங் ஈட் பிகாஸ் ஈட்டிங் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஆஃப் தி நெசசிட்டி ஆஃப் அவர் லைஃப்.
அஸ்னாதி அப்படின்னா உண்ணுதல். இப்ப நம்முடைய யஜ்யமானது உண்ணுதல் இருந்து தொடங்குது. ஏன்னா நம்ம வாழ்க்கையினுடைய தேவைகளினுடைய முதல் விஷயமே உண்ணுதல் தான்.
ஈட்டிங் ஸ்லீப்பிங் ஃபியரிங் அண்ட் மேட்டிங். நவ ஈட்டிங் இஸ் எசென்ஷியல்.
உண்ணுதல், உறங்குதல், தற்காப்பு செய்தல், இனப்பெருக்கம் செய்தல், இதுல உண்ணுதல் மிக சாரமான ஒன்று.
சோ ஹியர் இன் தி பகவத் கீதா ஓபன்லி ஸ்பீக்ஸ் தட் ஜஸ்ட் கண்ட்ரோல் யுவர் ஈட்டிங் ப்ராசஸ் இன் தி ஜக்க.
அதனால இங்க பகவத்கீதையில் வெளிப்படையா என்ன பேசப்படுதுன்னா, உங்களுடைய உண்ணுதலை இந்த யஜ்யன்ற வழிமுறை மூலமா கட்டுப்படுத்துங்க.
ஜஸ்ட் பிகின் யுவர் கர்ம யோகா ஃப்ரம் தி ஈட்டிங் ஃபார்முலா. தென் கிராஜுவலி அதர் திங்ஸ் வில் டெவலப்.
பெருமனே, இந்த உண்ணுதல் என்ற இந்த வழிமுறையை மூலமா உங்களுடைய கர்ம யோகத்தை தொடங்குங்க. அதன் பிறகு படிப்படியா மற்ற விஷயங்கள் வளர்ச்சி அடையும்.
பிகாஸ் அவர் சென்சஸ் தேர் ஆர் சோ மெனி சென்சஸ். வி ஹவ் காட் தி ஐஸ், தி இயர், தி நோஸ், தி டங், தி ஹேண்ட், தி லேக் அண்ட் சோ மெனி. வி ஹவ் காட் டென் சென்சஸ், சென்சரி ஆர்கன்ஸ் அண்ட் ஒர்க்கிங் ஆர்கன்ஸ்.
ஏன்னா நமக்கு நிறைய புலன்கள் இருக்கு. கண்கள் இருக்கு, காதுகள் இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, கை இருக்கு, கால் இருக்கு, இந்த மாதிரி பல உறுப்புகள் இருக்கு. நமக்கு கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் அப்படின்னு 10 வகையான உறுப்புகள் இருக்கு.
சோ தீஸ் ஆர்கன்ஸ் தேர் ஆர் அவுட் ஆஃப் ஆல் தி ஆர்கன்ஸ் தி டங் இஸ் தி மோஸ்ட் அன்கண்ட்ரோலபிள் ஆர்கன். டங்
இந்த எல்லா உறுப்புகள்லையும் மிகவும் கட்டுப்படுத்த முடியாத ஒரு உறுப்பு அப்படின்னா அது நாக்கு.
When we eat, perhaps those devotees who eat with us, we chant this, that sharira vidya jal jarendriya tahe ka. This body is the encasement of our nescience, of our ignorance.
நாம சாப்பிடும்போது இங்கே நம்ம கூட சாப்பிடக்கூடிய பக்தர்களுக்கு தெரிந்திருக்கலாம், நம்ம ஒரு மந்திரம் உச்சரிக்கிறோம், சரீரா வித்யா ஜா ஜடேந்திரிய தாகே கால். இந்த உடலானது நம்முடைய அறியாமை அப்படின்ற சிறையில் வைக்கப்பட்டிருக்கு.
And in that body, the senses are our greatest enemies. Out of that, the tongue is the most powerful enemy.
இப்போ இந்த உடலில் இந்த புலன்கள் நம்முடைய எதிரிகள். அவைகளில் நாக்கு இருக்கிறது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு எதிரி.
தார் மத்திய ஜீவாவதி லோபமாய சுதுர்மதி. லோபமாய சுதுர்மதி பிகாஸ் டங் இஸ் ஆல்வேஸ் ஹங்கரிங் ஆஃப்டர் பேலட்டபிள் திங்ஸ் அண்ட் இட் இஸ் மேக்கிங் மீ பவுண்ட் அப் இன் சோ மெனி ரியாக்ஷன்ஸ் ஆஃப் மை லைஃப். That is the secret.
ஏன்னா நாக்கானது எப்பவும் நல்ல சுவை மிகுந்த உணவு பதார்த்தங்களை தேடி அலையுது. அது வந்து என்ன, என்னுடைய வாழ்க்கையுடைய பல்வேறு வினைகளில் மாட்ட வைக்குது. இதுதான் இங்கே ரகசியம்.
Therefore, in the Bhagavad Gita, in the beginning, the Karma Yoga begins with the tongue. Jagnasistho sinasam.
அதனாலதான் பகவத்கீதையில ஆரம்பத்திலேயே இந்த கர்மயோகமானது நாக்கில் இருந்து தொடங்குது. யஜ்யா சிஸ்டா, நம்ம சாப்பிட வேண்டியிருக்கு, ஆனா இப்ப நாம முதல்ல நம்முடைய நாக்கை கட்டுப்படுத்தணும்.
How we can control the tongue? By offering sacrifice.
எப்படி நம்ம நாக்கை கட்டுப்படுத்தலாம்? யாகங்களை அர்ப்பணிக்கிறதுனால.
By offering, we have to take food stuff for maintaining our body.
யாகங்கள் அர்ப்பணிக்கிறது மூலமா நம்ம இந்த உடலை பராமரிக்கிறதுக்கான உணவை ஏற்றுக்கொள்ளலாம்.
Now, if we offer the food stuff preparing to the Lord, that is called yoga.
தயாரிக்கப்பட்ட உணவை கடவுளுக்கு முதல்ல அதை அர்ப்பணிச்சோம் அப்படின்னா அதுக்கு பேரு யாகம்.
Yoga is not very difficult thing.
யாகம் என்றது மிக சிரமமான ஒரு விஷயம் இல்ல.
You are preparing food stuff for eating at your home.
உங்க வீட்டில் சாப்பிடுறதுக்காக நீங்க உணவு தயாரிக்கிறீங்க.
You have simply to prepare that food stuff in a nice way so that you can offer to Krishna. That's all.
இப்ப நீங்க வெறுமனே அந்த உணர்வை ரொம்ப நல்ல முறையில் அதை தயார் பண்ணணும், அதை நீங்க கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கணும்ன்றதுக்காக, அவ்வளவுதான்.
Your process of eating or your process of securing ingredients for eating or your cooking, nothing is stopped.
உங்களுடைய சாப்பிடக்கூடிய வழிமுறையோ அல்லது அந்த பதார்த்தங்களுக்கான பொருட்களை சேகரிக்கிறதுக்கான வழிமுறையோ அல்லது சமைக்கிறதோ எதுவுமே நிறுத்தப்படலை.
Only thing is required that instead of cooking for yourself, for the satisfaction of your tongue, you please cook it for satisfaction of Krishna and take the prasadam afterwards.
தேவையான ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுடைய நாக்கு திருப்திக்காக நீங்க சமைக்கிறதுக்கு பதிலா தயவு செய்து கிருஷ்ணருடைய திருப்திக்காக சமைங்க, அதுக்கப்புறம் நீங்க அதை பிரசாதமா எடுத்துக்கொள்ளுங்க.
Now take for example the other day we had some feasting. We cooked it nicely and offered Krishna and then you too. What was the difficulty there? Was there any difficulty?
இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா, இன்னொரு நாள் இங்க ஒரு பெரிய விருந்து இருந்தது. நாங்கள் ரொம்ப நல்லா சமைச்சோம், அதை கிருஷ்ணருக்கு நிவேதியம் பண்ணோம், அதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துக்கிட்டோம். அதுல என்ன கஷ்டம் இருக்கு? அதுல ஏதாவது சிரமம் இருந்ததா என்ன?
So many gentlemen you are present here who took part of that prasadam, how nicely it was prepared and how we enjoyed. So is jagga very difficult thing?
இங்க இருக்கக்கூடிய உங்கள எத்தனையோ பேர் அன்னைக்கு அந்த விருந்திலையும் பங்கெடுத்துட்டீங்க. எவ்வளவு அழகா அன்னைக்கு சமைச்சு அத பிரசாதத்தை நம்ம அனுபவிச்சோம். இந்த யஜ்யம்ன்றது என்ன அவ்வளவு சிரமமான விஷயமா என்ன?
It is not at all difficult. Simply we have to adopt the principle. That's all.
இல்ல, இதுல சிரமம்ன்றது எதுவுமே கிடையாது. வெறுமனே அந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கொள்ளணும், அவ்வளவுதான்.
And if we adopt that principle, here it is clearly said that Jagga Sista Sino Santa, Santa, but these things are arranged by pious men and devotees of the Lord.
மேலும் இந்த கொள்கையை நம்ம ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னா, இங்க ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, யஜ்ய சிஸ்டா சின சந்தா சந்தா அப்படின்னா, இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப புண்ணியமான பகவானுடைய பக்தர்களால ஏற்பாடு செய்யப்படுது.
Ordinary men, they don't care. What is this nonsense jungle? Let us go to the hotel and get to a salad.
சாதாரண மக்கள் இதை பத்தி கவலைப்படுறது இல்ல. இது என்ன அபத்தமா யஜ்யம் எல்லாம், நம்ம ஹோட்டலுக்கு போலாங்க, அங்க போய் நல்ல சுவையான பதார்த்தங்கள் சாப்பிடலாம்.
That is another thing. But those who are serious about solving the problems of life, let them take to this jagga principle.
அது வேற விஷயம். ஆனா யார் ஒருத்தர் வாழ்வினுடைய பிரச்சனைகளை தீர்க்கறதுல தீவிரமா இருக்காங்களோ அவங்க இந்த யஜ்யன்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ளட்டுமே.
Is it very difficult? Not at all. It is rather pleasurable.
இது என்ன அவ்வளவு சிரமமானதா என்ன? இல்லவே இல்லை. அதுக்கு பதிலா இது ரொம்ப மகிழ்ச்சியானது.
What do you think, Mr. Green? You are also present that day. Did you not like?
திருவாளர் கிரீன், நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க அன்னைக்கு இருந்தீங்க, உங்களுக்கு அது பிடிக்கலையா என்ன?
So, Japa is not difficult. Now, if by doing that, Japa, if we become free from all reactions, then why should we not do it?
அதனால இந்த யஜ்யம் சிரமமானது ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த யஜ்யம் செய்யறதுனால நம்ம எல்லா விளைவுகளிலிருந்து விடுபடுறோம் அப்படின்னும் போது ஏன் அதை நம்ம செய்யக்கூடாது?
There is no difficulty. There is no question of difficulty. Rather, it is a thing of pleasure. ஆனந்தம்.
அதுல சிரமன்றதே கிடையாது. சிரமன்ற கேள்விக்கே இடம் கிடையாது. அதுக்கு பதிலா அது ரொம்ப இன்பமான ஒரு விஷயம், ஆனந்தமானது.
The whole thing is ananda. Ananda means pleasure. Enjoyment. Spiritual life does not mean that void of enjoyment. No. It is full of enjoyment.
இந்த மொத்த விஷயமே ஆனந்தமானது. ஆனந்தம் அப்படின்னா இன்பமயமானது. ஆன்மீக வாழ்க்கை அப்படின்னா இன்பமே இல்லை அப்படின்றதல்ல, இது இன்பமயமானது.
We are seeking after enjoyment. But that enjoyment is hampered by our material existence. We do not know.
நம்ம இன்பத்தை தேடிட்டு இருக்கோம். ஆனா அந்த இன்பம் அப்படின்றது நம்முடைய பௌதிக இருப்புனால இப்போ அடைத்து வைக்கப்பட்டிருக்கு.
We are trying to squeezing out the senses and trying to have material pleasure. This is nonsense. Because we do not know what is spiritual life.
நம்ம நம்முடைய புலன்களை புழிஞ்சு எடுத்து இந்த பௌதிகமான இன்பத்துக்காக முயற்சிக்கிறோம். ஆனா அது அபத்தமானது. ஏன்னா நமக்கு ஆன்மீக வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல.
Spiritual life means unlimited pleasure.
ஆன்மீக வாழ்க்கைன்னா எல்லையற்றது, எல்லையற்ற ஆனந்தம் இருக்கு.
There is a verse describing about Rama. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே we chant. Now what is the meaning of Rama?
ஒரு ஸ்லோகம் இருக்கு, அது ராமாவை பற்றி விளக்குது. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரேன்னு நம்ம உச்சரிக்கிறோம். இப்போ அந்த ராமாவோட அர்த்தம் என்ன?
That is described. ரமந்தே ஜோகினா அனந்தே சத்யானந்தே சிதாத்மனி இதி ராம பதே நாசௌ பரபிரம்மா விதீயதே. ராம மீன்ஸ் ரமன், ரமன்ஸ் மீன்ஸ் என்ஜாய்மெண்ட்.
அது எப்படி விளக்கப்பட்டிருக்குன்னா, ரமந்தே யோகினா அனந்தே சத்யானந்த சிதாத்மனி இதி ராம பதே நாசௌ பரம் பிரம்மா விதீயதே. ராமா அப்படின்னா ரமணா, ரமணா அப்படின்னா இன்பம்.
ஜோகினா. Now, mind that, karma yogi.
அதனால யோகினா, இப்ப அந்த கர்ம யோகிய நினைவு வச்சுக்கோங்க.
Those who are yogi, those who are trying to get spiritual life, regain their spiritual vitality, they are called yogi.
யார் யோகிகளோ, யார் ஆன்மீக வாழ்க்கையை திரும்ப அடையறதுக்கு முயற்சிக்கிறாங்களோ, யார் அவர்களுடைய ஆன்மீக சக்தியை திரும்ப பெற முயற்சிக்கிறாங்களோ, அவர்கள் யோகிகள்.
There are different kinds of yogi. Karma yogi, jnana yogi, dhyana yogi, raja yogi. The highest of all of them is the bhakta yogi or the bhakta.
வேறுபட்ட வகையான யோகிகள் இருக்காங்க. கர்மயோகி, ஞான யோகி, தியான யோகி, ராஜயோகி, இவர்களில் எல்லாரிலையும் பக்தி யோகி அல்லது பக்தர் மிக உயர்ந்தவர்.
யோகி நாமபி சர்வேசாம் மத்கத அந்தராத்மனா சத்தாபான் பகதி ஜோ மாம் சமீ ஜுக்த தமோ மதா. யூ ஃபைண்ட் தி ஹையஸ்ட் யோகி இஸ் ஹி ஹூ இஸ் ஓன்லி கிருஷ்ண கான்சியஸ். சிம்பிளி ஹிஸ் லைஃப் இஸ் full of Krishna consciousness.
Mega uyarnda yogi appadina yaar oruthar Krishna unaravula mattume irukaro veramane avarude vaalkai mulukka Krishna unaru nerambi irukum.
He is always trying to satisfy Krishna, that's all. And to satisfy Krishna is the easiest.
Avar எப்பொழுதுமே கிருஷ்ணரை திருப்திப்படுத்த முயற்சிக்கிறார், அவ்வளோதான். மேலும் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுன்றது மிக சுலபமானது.
இது ஈஸியஸ்ட் திங் ஆஃப் ஆல் யோகிக் ப்ராசஸ். யூ ஹேவன்ட் காட் டு ஷோ யுவர் ஜிம்னாஸ்டிக் பவர். நோ.
இருக்கிற எல்லா யோக வழிமுறைகள்லையும் மிக சுலபமானது இது. இதுக்கு உங்களுடைய உடற்பயிற்சியில் அந்த சக்தியெல்லாம் காட்டணும் அப்படின்றது அவசியம் இல்லை.
சிம்பிளி ப்ரிப்பேர் யுவர் குட் ஃபுட் ஸ்டாப், ஆஃபர் டு கிருஷ்ணா, சாண்ட் ஹரே கிருஷ்ணா, என்ஜாய் லைஃப்.
வெறுமனே நல்ல உணவு பதார்த்தங்களை தயார் பண்ணுங்க, கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணுங்க, ஹரே கிருஷ்ணா ஜபம் பண்ணுங்க, வாழ்க்கை அனுபவிங்க.
யோகி நாம் அபி சர்வேஷாம், ஹி இஸ் தி பெஸ்ட் யோகி.
யோகி நாம் அபி சர்வேஷாம், அவர் தான் மிகச்சிறந்த யோகி.
That is, you'll find it.
அதை நீங்க பார்க்கலாம்.
So begin it. What is the difficulty there?
அப்ப தொடங்குங்க. அதுல என்ன சிரமம் இருக்கு?
So for the techniques are required. We are present. The books are there, the literature are there, the authorities are there. Simply, we have to agree. Yes. Yes, ma'am.
இதுவரைக்கும் யுக்திகள் தேவை இருந்தது, அதை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். புத்தகங்கள் இருக்கு, இலக்கியங்கள் இருக்கு, அதிகாரிகள் இருக்காங்க. வெறுமனே நாம ஒத்துக்கொள்ளணும். ஆமா சரி அப்படின்னு.
Simply you have to agree, yes. Henceforward we shall become karma yogi.
வெறுமனே ஆமான நம்ம ஒத்துக்கொள்ளணும், அதுல இருந்து நம்ம கர்மயோகி ஆயிடுறோம்.
Then from that very point your life begins.
அந்த குறிப்பிட்ட சமயத்தில இருந்து தான் உங்க வாழ்க்கை தொடங்குது.
Yes, man, mind that. That instead of saying no to Krishna, just like Arjun said no in the beginning, no sir, I am not going to fight. You don't try to induce me, my dear Krishna.
ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க, சரின்னு ஒத்துக்கொள்ளணும். கிருஷ்ணர்கிட்ட முடியாதுன்னு சொல்றதுக்கு பதிலா அர்ஜுனனை போல ஆரம்பத்துல அவன் முடியாது, நான் சண்டை போட போறதில்ல, எனது அருமை கிருஷ்ணா என்ன சண்டை போட தூண்டி விடாதீங்க.
He argued so many things with Krishna.
இந்த மாதிரி பல விதமான வாதங்களை கிருஷ்ண இடத்துல முன் வச்சான்.
Then at the last moment he said, yes, I shall fight. So from no man to yes man, that's all.
பிறகு இறுதியில எல்லாத்தையும் விட்டுட்டு சரின்னு ஒத்துக்கொண்டான். சோ முடியாதுன்னு இருந்தவன் கடைசியில சரின்னு ஒத்துக்கொண்டான்.
So we have to agree now. We are now no man. We say everything about God, no.
அதனால நம்ம ஒத்துக்கொள்ளணும். இப்ப நம்ம முடியாதுன்றோம். கடவுளை பற்றி எதுவா இருந்தாலும் இப்ப முடியாதுன்னு நம்ம சொல்லிடுறோம்.
Now we have to learn, yes.
இப்போ நம்ம சரின்னு சொல்ல கற்றுக்கொள்ளணும்.
So you become yes man and begin this karma yoga beginning from your life of eating, because eating you require.
அதனால நீங்க சரின்னு சொல்றவரா கர்மயோகத்தை தொடங்குங்க. உங்களுடைய வாழ்க்கைய சாப்பிட்றது மூலமா தொடங்குங்க. ஏன்னா சாப்பிட்றதுன்றது அவசியமானதா இருக்கு.
Without eating you cannot exist. Therefore Bhagavad Gita teaches you that you begin your karma yoga from the point of eating.
சாப்பிடாம உங்களால வாழ முடியாது. அதனாலதான் பகவத்கீதை என்ன போதிக்குதுன்னா, உங்களுடைய இந்த கர்மயோகத்தை உண்ணுதல்ல இருந்து தொடங்குங்க.
ஜக்கா சிஸ்ட சினோ சந்த முச்சந்தி சது கிள்மிசை புஞ்சந்தே தே அதங்க பாப்பா ஜி பச்சந்தி ஆத்ம காரணம். நோ நா பீப்புள் மே சே வாய் செல் பாதர் மை செல் அபவுட் திஸ் ஜக்கா பிரின்சிபிள்.
ஏங்க நான் என்ன இந்த யஜ்ய கொள்கைகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சிட்டு அதை நான் தொந்தரவு பண்ணிக்கணும் அப்படின்னு மக்கள் இப்ப கேட்கலாம்.
நோ, யூ ஹேவ் டு பாதர் யுவர்செல்ஃப் இன் தி ஜக் இஃப் யூ ஆக்சுவலி வாண்ட் டு பி ஹாப்பி.
இல்ல, உண்மையிலேயே நீ சந்தோஷமா இருக்கணும்னா நீ உன்னை இந்த யஜ்ய கொள்கைகள் எல்லாம் தெரிஞ்சிட்டு அதை செயல்படுத்துறதுல தொந்தரவு படுத்தி கொண்டுதான் ஆகணும்.
தி நெக்ஸ்ட் க்ளோஸ் எக்ஸ்பிளைன்ஸ் லைக் திஸ்.
அடுத்த ஸ்லோகம் இப்படி விளக்குது.
அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்யாத் அன்னசம்பவா ஜக்ஞாத் பவதி பர்ஜன்யா ஜக்கா கர்மா சமுதவா. தட் நோ வை யூ சுட் ஹேவ் டு பர்ஃபார்ம் ஜக்கா.
இப்போ நீங்க ஏன் யஜ்யத்தை செயல்படுத்தணும்?
தட் இஸ் ஆப்ளிகேட்டரி. நாட் தட் யூ ஆர் வெரி கைண்ட் டு prepare your food stuff and offering to Krishna. It is very kind. No. It is for your interest.
அது கடமை. அதை விட்டுட்டு நீ நல்ல உணவு பதார்த்தங்களை தயார் செய்து கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கிறதுன்றது அது நீ ரொம்ப கருணையோடு செய்கிறன்றது அல்ல. அது உன்னுடைய நன்மைக்காக.
It is for your interest. Why? நான் அன்னாத் பவந்தி பூதாதி. You have to eat.
அது உன்னுடைய நன்மைக்கானது. ஏன்னா அன்னாத் பவந்தி பூதானி, நீ சாப்பிட்டாகணும்ன்றது இருக்கு.
Can you say that without eating I shall continue my life? No.
சாப்பிடாமையே என் வாழ்க்கையை என்னால் தொடர முடியும்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது.
That is not possible. You have to eat.
அது சாத்தியம் இல்லை. நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும்.
அன்னாத் பவந்தி பூதானி. If you want to exist, if you want to maintain your body and soul together, then you have to take anna. Anna means food stuff.
Annad bhavanti bhutani. Neenga valanumna unga udalaiyum aathmaavaiyum onna paramarikkanumnu nenichinga appa neenga anna metrukollanum. Anna appadina unavu.
Or anna means grains, natural food.
Aladhu anna appadina dhaaniyangal, iyarkiyana unavu.
Generally anna means food stuff. And another technical meaning of anna, anna means grains.
பொதுவ அன்னா அப்படினா உணவு பதார்த்தங்கள். நுட்பமா அத சொல்லணும்னா அன்னா அப்படினா தானியங்கள்.
Which is produced from the land for eating of the human being.
அது மனிதர்கள் சாப்பிடுறதுக்காக நிலத்திலிருந்து உற்பத்தி செய்யக்கூடியது.
There, for human being, so many things are produced from the land. The grains, the fruits, the vegetables. So many things. They are meant for human being.
மனிதர்களுக்காக நிலத்திலிருந்து பல விஷயங்கள் உற்பத்தி செய்யப்படுது. தானியங்கள் இருக்கு, பழங்கள் இருக்கு, காய்கறிகள் இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அவைகள் எல்லாம் மனிதர்களுக்கானது.
The grains are not meant for the tigers.
தானியங்கள்லாம் புலிகளுக்கானது அல்ல.
The grains are meant for the human being.
தானியங்கள் மனிதர்களுக்கானது.
The fruits are meant for the dogs. The foods are meant for the human being.
பழங்கள்லாம் மனிதர்களுக்கானது.
The milk is produced by the cow, but it is not meant for the cow. It is meant for the human being.
பசுவால உற்பத்தி செய்யப்படக்கூடிய பாலானது மனிதர்களுக்கானது. அது பசுக்களுக்கானது அல்ல.
If you offer the milk, 30 pounds of milk, after milking the cow, and if you offer to the cow, it will refuse.
பசுவில இருந்து பால் கறந்து ஒரு 30 பவுண்ட் பால் வந்து கன்றுக்குட்டி கொடுத்தீங்க அப்படின்னா அது மறுத்துடும்.
It will leave you. I don't want it.
எனக்கு வேண்டாம்னு மறுத்துடும்.
Give it dry grass. Oh, it will very glad.
காய்ந்த புல்ல கொடுத்தீங்கன்னா ஓ அது ரொம்ப அதை விரும்பும்.
So everything is organized by the nature.
அதனால எல்லாத்தையும் இயற்கையால ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு.
Now there are so many scientists. They are discovering vitamin value from foodstuff. Now, what is the vitamin value in the dry grass?
இப்போ நிறைய விஞ்ஞானிகள் இருக்காங்க. அவங்க உணவு பதார்த்தங்கள்ல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து என்னன்றதை கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ இந்த காய்ந்த புல்லுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து என்னன்றதை அவங்களால சொல்ல முடியுமா?
Can any scientist say that this is the vitamin value in dry grass?
காய்ந்து போன புல்லுல இருக்கிற ஊட்டச்சத்து இதுதான் அப்படின்னு எந்த விஞ்ஞானியாவது சொல்ல முடியுமா?
If there is no vitamin value in dry grass, how the cow is producing so much milk which is full of vitamin C and D?
அந்த காய்ந்து போன புல்லுல எந்த ஊட்டச்சத்தும் இல்ல அப்படின்னா எப்படி ஒரு பசுவானது ஏ மற்றும் டி ஊட்டச்சத்து இருக்கக்கூடிய இவ்வளவு பாலை வந்து உற்பத்தி பண்ண முடியும்?
How from dry grass vitamin is coming out?
எப்படி காய்ந்து போன புல்லில் இருந்து அந்த ஊட்டச்சத்து வருது?
Nowadays, the physician prescribes some artificial vitamins for maintaining your body.
இன்றைய காலகட்டத்தில் மருத்துவர்கள் உங்களுடைய உடலை பராமரிக்கிறதுக்காக செயற்கையான ஊட்டச்சத்துக்களை பரிந்துரைக்கிறாங்க.
Now, what is the vitamin there in the dry grass? So that the cow is eating dry grass and giving you nice milk full of vitamins A and D, essential for your life.
இப்போ அந்த காய்ந்து போன புல்லில் இருக்கிற ஊட்டச்சத்து என்ன? அந்த பசு அதை சாப்பிட்டு அதிலிருந்து பால் கொடுக்குது. அந்த பாலில் வந்து ஏ மற்றும் டி ஊட்டச்சத்து நிறைய இருக்கு. அது வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானதாக இருக்கு.
So these are all wrong theories that these contents, this vitamin, these contents, this is, let them go.
இதில் இந்த ஊட்டச்சத்து இருக்கு, இதில் இது இருக்கு, இந்த மாதிரி அவங்க சொல்லிட்டே போயிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பொய்யான கொள்கைகள்.
But natural food stuff which is meant for human being, they are full of vitamins. Already there, by the nature's law, by God's will.
ஆனா இயற்கையான உணவு வகைகளானது மனிதர்களுக்கானது. அவைகள் ஏற்கனவே இயற்கையின் சட்டத்தின்படி, கடவுளோட விருப்பத்தின்படி நிறைய ஊட்டச்சத்து நிரம்பியதா இருக்கு.
அன்னாத் பவந்தி பூதான். You'll be surprised. When I was family man, I had a sermon only 22 years old. Oh, yes, too stout and strong.
நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எப்ப நான் குடும்பஸ்தனா இருந்தனோ அப்போ எனக்கு ஒரு வேலைக்காரர் இருந்த, அவருக்கு வந்து அப்போ 20-22 வயசு தான். அவர் ரொம்பவும் வலிமை மிக்க ஒரு பலசாலியா இருந்தார்.
So one day I asked him, his name was Buddhu. So I asked him, Buddhu, what do you take? That you are very stout and strong.
அவர் பேரு புத்து. ஒரு நாள் நான் அவர்கிட்ட கேட்டேன், புத்து நீ என்ன சாப்பிட்ற, எப்படி நீ இவ்வளவு வலிமை மிக்க பலசாலியா இருக்க?
He said, my dear sir, I take only this corns.
அவர் சொன்னார், ஐயா நான் சோளம் தாங்க சாப்பிட்றேன்.
Corns. You know corns?
சோளம். சோளம் உங்களுக்கு தெரியுமா?
A corns and it is powdered. The powder portions used to make bread.
அந்த சோளத்தை அரைச்சு மாவாக்கிட்டா அந்த மாவுல இருந்து ரொட்டி செய்வாங்க.
And the grain portion he used to cook as rice and he was taking it. That's all.
அது அரைக்காம தானியமா இருக்கும்போது அது சாதம் மாதிரி சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுதான் அவர் சாப்பிட்டார்.
கார்ன், கார்ன் மீல், எஸ்,
சோள சாதம். ஆமா.
And he was very stout and strong. He was deriving all the vitamins because he was poor man. He could not eat any butter or milk or any other things, meat or so, no, nothing of the sort. He was simply eating. He was drawing at that time only 22 rupees from me.
ஆனாலும் அவர் ரொம்ப வலிமை மிக்க பலசாலியா இருந்தார். அவருக்கு எல்லா ஊட்டச்சத்துக்களும் கிடைச்சது. ஏன்னா அவர் ஏழைன்றதால அவரால் பால், வெண்ணெய் அல்லது மாமிசம் இந்த மாதிரி எதுவும் சாப்பிட முடியல. ஆனாலும் ரொம்ப எளிமையானது தான் சாப்பிட்டார். அந்த சமயத்தில் அவர் வெறும் 22 ரூபா தான் என்கிட்ட இருந்து சம்பளம் வாங்கினார்.
22 rupees means, according to an American exchange, is come to $5.
22 rupees அப்படின்னா இப்போ அமெரிக்காவுடைய மதிப்புப்படி இங்கே $5. அது
$5 a month his income.
மாசத்துக்கு $5, அதுதான் அவருடைய வருமானம்.
And what he could spend. So you are taking the cheap food, but he was very strong and strong.
அதனால அவர் என்ன பெருசாக செலவழிச்சிட முடியும்? ரொம்ப மலிவான உணவு தான் சாப்பிட்டார். ஆனாலும் ரொம்ப பலசாலியா வலிமை மிக்கறவா இருந்தார்.
The whole idea is that these grains are meant for human being.
மொத்த கருத்தும் என்ன அப்படின்னா, அதாவது இந்த தானியங்கள் எல்லாம் மனிதர்களுக்கானது.
Coarse grain or fine grain, there are so many varieties of grain, varieties of rice, varieties of dal.
பெரிய தானியங்கள், மிகச்சிறிய தானியங்கள், பல வகையான அரிசி, பல வகையான பருப்பு, இதெல்லாம் இருக்கு.
அகார்டிங் நவ் தி ஃபைன் ரைஸ், தி பாஸ்மதி ரைஸ், தி லிபரல் கிளாஸ் இன் இந்தியா, ஆஃப் கோர்ஸ் யூ ஹேவ் காட் திஸ் டிஸ்டிங்ஷன், தே ஆர் நாட் சாட்டிஸ்ஃபைட் for with this white rice. They want coarse grain for satisfaction.
இந்தியாவில் இந்த ரொம்ப மெல்லிய பாசுமதி அரிசியெல்லாம் இருக்கு. இந்த உழைப்பாளிகள் தொழிலாளர்கள்லாம் அந்த அரிசியோட திருப்தி அடைய மாட்டாங்க. ரொம்ப பெரிய பெரிய தானியங்கள் இருக்கு, அதில் தான் அவங்க திருப்தி அடைகிறாங்க.
While gentlemen class, they cannot eat coarse grain. They want finer grain. So all these varieties of grains and vegetables and everything is there by nature's arrangement, by God's arrangement.
அதே சமயத்தில் உயர் குலத்தை சார்ந்தவங்க இந்த பெரிய பெரிய தானியங்களை சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு ரொம்ப மெல்லிய தானியங்கள் வேணும். அதனால் இந்த மாதிரி எல்லா வகையான தானியங்கள் காய்கறிகள் எல்லாமே இயற்கையோட ஏற்பாட்டின்படி கடவுளுடைய ஏற்பாட்டின்படி இருந்துகிட்டு தான் இருக்கு.
ஹியர் இட் இஸ் சேட் அன்னாத் பவந்தி பூதானி. நவ யுவர் பாடி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபுட் ஸ்டாம்ப் சப்ளைட் பை நேச்சர்.
இப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அன்னாத் பவந்தி பூதானி, உங்களுடைய உடலானது இயற்கையால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுப் பொருளோட பொறுத்து அமையுது.
அன்னாத் பவந்தி பூதானி பர்ஜன்னாத் அன்ன சம்பவா. அண்ட் திஸ் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் பை ரெயின்ஸ்.
மேலும் இந்த தானியங்கள் எப்படி உற்பத்தி பண்ணப்படுதுன்னா மழை பொழியறதால.
பர்ஜன்ன மீன்ஸ் ரெகுலர் ரெயின்ஃபால் ஃப்ரம் தி ஸ்கை பை தி அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் காட். இட் இஸ் நாட் யுவர் அரேஞ்ச்மெண்ட்.
பர்ஜன்யா, பர்ஜன்யா அப்படின்னா பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து மழை பொழியறது. அது கடவுளுடைய ஏற்பாடு, உங்களுடைய ஏற்பாடு அல்ல.
Rainfall is not your arrangement. It is supernatural arrangement.
மழை பொழியறது உங்களுடைய ஏற்பாட்டினால் அல்ல, அது இயற்கையோட அதீதமான சக்தியினுடைய ஏற்பாட்டினால.
If there is regular rainfall, then it can produce all the necessities of our life.
வழக்கமான சமயத்தில் மழை பொழிஞ்சது அப்படின்னா நம்ம வாழ்க்கையினுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தி பண்ணப்படும்.
I think Karl, you are reading from the Bhagavad Gita about Maharaj Yudhishthira's reign.
யுதிஷ்டர் மகாராஜாவோட ஆட்சி காலத்தை பற்றி பாகவதத்திலிருந்து கார்ல் நீங்க படிச்சீங்கன்னு நான்
நினைக்கிறேன். During his kingdom, how rainfall was regular and the necessities of human being were being produced. So here is the same thing.
அவருடைய ஆட்சி காலத்தில், அவருடைய ராஜாங்கத்தில் பருவத்துக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து மழை பொழிந்து மனிதர்களுடைய எல்லா தேவைகளும் உற்பத்தி செய்யப்பட்டது.
அண்ணா, தி கிரெயின்ஸ் கெயின்ஸ் ஆர் லைஃப் சப்சிஸ்டன்ஸ் ஹியூமன் பீயிங்.
அண்ணா, இந்த தானியங்கள் தான் இந்த மனிதர்கள் வாழ்க்கைக்கு அத்தியாவசியமானது.
அண்ணா பவந்தி பூதானி அண்ட் கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை ரெகுலர் ரெயின்ஃபால்.
அண்ணா பவந்தி பூதானி, இந்த தானியங்கள் தொடர்ந்து பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மழை பொழியறதால உற்பத்தி செய்யப்படுது.
பர்ஜன்னாத் அன்ன சம்பவம், பர்ஜன்ன மீன்ஸ் ரெயின்ஃபால். அண்ட் ஜக்ஞாத் பவதி பர்ஜன்ன. அண்ட் ரெயின்ஃபால் இஸ் ப்ரொடியூஸ் வென் யூ ஆஃபர் ஜக்ஞா சாக்ரிஃபைஸ் டு தி லார்ட்.
பர்ஜன்யாத் அன்ன சம்பவா, பர்ஜன்யா அப்படின்னா மழை பொழியறது. யஜ்ஞா பவதி பர்ஜன்யா, இப்போ இந்த மழை பொழியறதானது எப்படி பொழியுதுன்னா முழுமுதல் கடவுளுக்கு யாகங்களில் அர்ப்பணிக்கிறது மூலமா.
ரெகுலர் ரெயின்ஃபால் வில் பி பாசிபிள் வென் பீப்புள் ஆர் என்கேஜ் இன் தி ஜக்கா, அதர்வைஸ் நேச்சர் வில் கண்ட்ரோல் ரெயின்ஃபால்.
தொடர்ச்சியான மழை பொழிவு எப்போ சாத்தியம்னா மக்கள் எப்போ யாகத்தில் அர்ப்பணங்களை செய்கிறாங்களோ அப்போ. அப்படி இல்லைன்னா இயற்கை அந்த தொடர்ச்சியான மழையை கட்டுப்படுத்திடும்.
For want of rain, all your arrangement, mechanical arrangement, tractors and all these things will all fail if there is rainfall. There is no rain.
மழை பொழிவு இல்லை அப்படின்னும் பட்சத்தில் நீங்கள் ஏற்பாடு செய்து வச்சிருக்கக்கூடிய இந்த டிராக்டர், இந்த மாதிரியான இயந்திரத்தனமான ஏற்பாடுகள் எல்லாமே தோல்வி அடைஞ்சு போயிடும்.
So, control of the rainfall is not in your hand. It is in supernatural power.
அதனால் தொடர்ச்சியான மழை பொழிவுன்றது உங்க கட்டுப்பாட்டில் இல்லை, அது இயற்கையின் அதீத சக்தி.
Here it is said that rainfall is made possible by offering jagga, by sacrifice. Pajanna ஜக்யாத் பவதி பஜ்ஜன்னா ஜக்க கர்மா சமுதுபவம்.
அதனால இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, மழை பொழிவுன்றது யஜ்யங்களை அர்ப்பணிக்கிறதுனால வரக்கூடியது. பர்ஜன்யா அல்லது யஜ்யா பவதி பர்ஜன்யோ யஜ்ய கர்ம சமத்பவா.
அண்ட் ஜக்கா இஸ் பிரஸ்கிரைப் அகார்டிங் டு தி வேதிக் ரைச்சுவல். நவ ஜஸ்ட் சீ தி லிங்க்.
இப்போ அந்த யஜ்யம் அப்படின்றது வேத சடங்குகளுக்கு ஏற்றாற் போல பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. பாருங்க இப்ப அது எப்படி தொடர்பு
இருக்குன்னு. லிவிங் என்டிட்டிஸ் தே கேன் டெவலப் பை ஈட்டிங் கிரெயின்ஸ். கிரெயின்ஸ் ஆர் ப்ரொடியூஸ் பை ரெயின்ஃபால்.
உயிர்வாளிகள் தானியங்களை உட்கொள்றதால தன்னை வளர்த்து கொள்ளலாம். அந்த தானியங்கள் தொடர்ச்சியான மழை பொழிவினால உற்பத்தி செய்யப்படுது.
ரெயின்ஃபால் இஸ் மேட் பாசிபிள் பை ஆஃபரிங் சாக்ரிஃபைஸ்.
அந்த மழை பொழிவானது யாகங்களை அர்ப்பணிக்கிறதால சாத்தியமாகுது.
And this process of sacrifice is given in authoritative scriptures like Bhagavad Gita, Bhagavad and Vedic literature.
அந்த யாகத்துக்கான வழிமுறைகள் அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்களான பகவத்கீதை, பாகவதம், வேத இலக்கியங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு.
So, because the beginning is from the Brahma, Brahma means Veda, transcendental sound. Therefore, if we work according to the direction of this Bhagavad Gita or Veda, then the whole thing becomes, I mean, the spiritual life.
அதனால பிரம்மன்ல இருந்து, பிரம்மன் அப்படின்னா வேதம், உன்னதமான சப்தம். அதனாலதான் பகவத்கீதை மற்றும் வேதங்களுடைய வழிகாட்டுதல் படி நம்ம செயல்பட்டோம்னா அப்ப எல்லாமே ஆன்மீகமயமாக்கப்பட்டுடும். எல்லாமே ஆன்மீகமயமாயிடும்.
கர்ம ஜக்க சார், ஜக்க கர்ம சமுதவம் கர்மா. அண்ட் இஃப் யுவர் கர்மா இஸ் ரெகுலேட்டட் by the direction of Krishna, just like Arjuna regulated his karma.
மேலும் கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலின்படி உங்களுடைய கர்மா ஒழுங்குபடுத்தப்பட்டா, அர்ஜுனை எப்படி அவனுடைய கர்மாவை ஒழுங்குபடுத்தினானோ,
his warfare by the direction of Krishna,
அவனுடைய போரானது கிருஷ்ணருடைய வழிகாட்டுதலின்படி இருந்தது,
then by regulation of karma you perform yoga sacrifice.
பிறகு அந்த கர்மாவை ஒழுங்குபடுத்துறது மூலமா நீங்க யாகங்களை செயல்படுத்துறீங்க.
And from for your performance of yagya sacrifice there is regulative rainfall.
நீங்க யாகங்கள் புரியறதால தொடர்ச்சியான மழை பொழிவு ஏற்படுது.
And from regulative rainfall there is sufficient production of grains and foodstuffs.
தொடர்ச்சியான மழை பொழிவு இருக்கிறதால போதுமான தானியங்கள், உணவுப் பொருட்கள் உற்பத்தி ஆகுது.
And from your sufficient food stuff you can grow yourself, body, maintain your body very nice.
போதுமான உணவு தானியங்கள் பொருட்கள் இருக்கிறதால உங்களுடைய உடலை மிக சிறப்பா நீங்க பராமரித்துக் கொள்ள முடியும்.
The whole program is like that.
மொத்த வழிமுறையும் இந்த மாதிரி தான்.
அன்னாத பவந்தி, அன்னாத பவந்தி பூதானி பஜ்ஜன்னாதன்ன சம்பவா ஜக்யாத் பவதி பஜ்ஜன்னா ஜக்க கர்ம சமுதவம் கர்ம பிரம்ம பவம் வித்தி. அண்ட் தி நேச்சர் ஆஃப் அவர் கர்ம, ஹவ் வி சுட் வர்க், தட் இஸ் டிரெக்டட்.
மேலும் நம்ம கர்மாவுடைய இயற்கை எப்படி நம்ம செயல்படணும் அப்படின்றதும் வழிகாட்டப்பட்டிருக்கு.
தட் இஸ் டிரெக்டட் இன் வேதிக் லிட்டரேச்சர், ஜஸ்ட் லைக் பகவத் கீதா, ஜஸ்ட் லைக் அர்ஜுன் வாஸ் டிரெக்டட்.
அந்த வழிகாட்டுதல் வேத இலக்கியங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. பகவத்கீதை மாதிரி எப்படி அர்ஜுனன் வந்து வழிகாட்டப்பட்டானோ அது மாதிரி
கர்ம பிரம்ம சமவித்தி பிரம்மாக்கர சமுதவம் தஸ்மாத் சர்வகதம் பிரம்ம நித்த யஜ்ஞே பிரதிஷ்டிதம். தேர்ஃபோர் மை டியர் அர்ஜுன், இஃப் யூ பிகின் யுவர் லைஃப் பை பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் யஜ்ஞ, தென் தட் மீன்ஸ் அட் ஒன்ஸ் யுவர் லைஃப் பிகம் ஸ்பிரிச்சுவல் லைஃப்.
அதனாலதான் எனது அருமை அர்ஜுனா, உன்னுடைய வாழ்க்கையை யாகங்கள் புரியறது மூலமா தொடங்குற அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கை மொத்தமும் ஆன்மீகமயமாயிடுது.
At once your life becomes spiritual. That's what you want.
உடனடியா உன்னுடைய வாழ்க்கை ஆன்மீகமயமாயிடுது. அதுதான் உனக்கு வேண்டியதா இருக்கு.
ஏவங் பிரவர்த்தித்தங் சக்கர நானு பக்தி ஹா நானு பர்த்தயதி யஹா ஜ அகாயு இந்தியா ராம மோகங் பிரார்த்த சஜீவதி. நவ ஹியர் இஸ் இன்ஜங்ஷன். That is the circle. That is the circle. That how to work. That is that injunction is there.
இப்போ இங்க அந்த உபதேசம் இருக்கு. எப்படி செயல்படணும்ன்றதுக்கான உபதேசம். அதுதான் அந்த சுழற்சி.
Now why your or this work, any work. Suppose you will drive in the motor car. That is a sort of work in the street. Or there is injunction. That you should drive on the right.
இப்போ அது இந்த வேலையா இருக்கலாம் அந்த வேலையா இருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு மோட்டார் கார் ஓட்டுறீங்கன்னா அதுவும் ஒரு வகையான வேலை. நீங்க வீதியில வண்டி ஓட்டுறீங்க, இப்போ அதுக்கும் அறிவுரை இருக்கு. சாலையோட வலது பக்கத்துல வண்டி ஓட்டணும்ன்றது.
You should stop your car when there is red light. You should not proceed an inch.
சகப்பு விளக்கு எரியும் போது உங்களுடைய வாகனத்தை நீங்க நிறுத்திடணும், ஒரு இன்ச் கூட நகரக்கூடாது.
So many regulations. Even for your driving car, anything, anything of your life you want to do, there are directions.
இந்த மாதிரி நிறைய விதிமுறைகள் இருக்கு. ஒரு கார் ஓட்டணும்னா கூட இந்த மாதிரி வாழ்க்கையில நீங்க எதை செய்யணும்னாலும் பல வகையான வழிகாட்டுதல்கள் இருக்கு.
Proper directions from the authority. And why not for your spiritual life? Why not for your sin?
முறையான வழிகாட்டுதல்கள் அதிகாரிகள்ட்ட இருந்து வருது அப்படின்னா இப்ப நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஏன் அந்த மாதிரி இருக்கக்கூடாது?
For spiritual life you can do anything and everything what you like, what you manufacture in your brain? No. How can you do it?
உங்களுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு எதையும் எல்லாத்தையும் செய்யலாம் அப்படின்றதா? நீங்க என்ன வேணா செய்யறீங்களா? ஏன் நீங்க உங்களுடைய சொந்த மூளையை வச்சு ஏதோ உற்பத்தி பண்றீங்க? எப்படி நீங்க அதை செய்யலாம்?
In every field of your work, in practical life, you have got some direction that you have to act in this direction.
உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில உங்க வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு துறைகளிலுமே ஏதாவது ஒரு வழிகாட்டுதல் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்ப அந்த வழிகாட்டுதல் அப்படிதான் நீங்க செயல்பட வேண்டியதா இருக்கு.
Suppose you are working running on a factory. Oh, there are so many factory laws. Anywhere you go, there are directions from the superior authority.
உதாரணத்துக்கு நீங்க ஒரு தொழிற்சாலையை நடத்துறீங்க அப்படின்னா இப்ப தொழிற்சாலையை நடத்துறதுக்குன்னு உயர் அதிகாரிகள்ட்ட இருந்து நிறைய வழிகாட்டுதல் இருக்கு.
So, is there no direction for your spiritual realization of life? Yes, there is.
அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையின் ஆன்மீக உணர்தலுக்கான வழிகாட்டுதல் இல்லையா? இருக்கு.
We have to abide by that.
நாம அதை பின்பற்றி ஆகணும்.
Therefore Lord says, ஏவங் பிரவர்த்திதம் சக்கரம். This is a circle. Circle. That is Vedic literature, Vedic scripture. They give you direction how to work.
அதனால தான் பகவான் சொல்றார், ஏவம் பிரவர்த்திம் சக்கரம். இது ஒரு சக்கரம். வேத இலக்கியங்கள், வேத சாஸ்திரங்கள் உங்களுக்கு எப்படி செயல்படுறதுன்றதுக்கான வழிகாட்டுதல் கொடுக்குது.
And by working, you perform yoga. By performing yoga, you have got regular rainfalls.
நீங்க செயல்படுறதால நீங்க யஜ்யங்கள் புரியறீங்க. நீங்க யஜ்யங்கள் புரியறதால தொடர்ச்சியான மழை பொழிவு இருக்கு.
By regular rainfalls, you get production of grains.
தொடர்ச்சியான மழை பொழிவினால உங்களுக்கு தானியங்கள் உற்பத்தி கிடைக்குது.
And by production of grains, you eat and live happily. So this is a circle.
தானியங்கள் உற்பத்தினால நீங்க அதை சாப்பிட்டு சந்தோஷமா வாழுங்க. இதுதான் அந்த சக்கரம்.
This is a circle. So Lord says, Lord Krishna says, ஏவங் பிரவர்த்திதம் சக்கரம். சக்கரம் means circle. This is a circle.
அதனால பகவான் சொல்றார், பகவான் கிருஷ்ணா சொல்றார், ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம். சக்கரம் அப்படின்னா சக்கரம்.
நானு வர்த்தயதி யஹா ஜ. One who does not follow this circle of activity, அகாயு, he is simply spoiling his life.
நானு வர்த்தயதி யஹா, யார் ஒருத்தர் இந்த சுழற்சியான நடவடிக்கைகளை பின்பற்றலையோ அகாயுகு அவர் வெறுமனே வாழ்க்கையை வீணடிக்கிறார்.
He is simply abhay. Abhay means he is duration of life. He is duration of very valuable human form of life. He is simply wasting.
அகாயு அகாயு அப்படின்னா அவருடைய வாழ்நாள், மதிப்புமிக்க அவருடைய அந்த மனித வாழ்க்கையினுடைய வாழ்நாளை பெருமனை வீணடிக்கிறார்.
Why?
ஏ
இந்திய ராமா simply for sense gratification like the cats and dogs and hogs.
இந்திரியா ராமா பெருமனே நாய்களையும் பூனைகளையும் பன்றிகளையும் போல புலன் இன்பத்துக்காக.
அகாய் இந்திய ராமா மோகம் பார்த்து சபிஜியோதி ஹிஸ் லைஃப் His life is now doomed.
இப்போ அவனுடைய வாழ்க்கையானது முடிஞ்சு போயிடுச்சு.
This is the injunction of Lord Krishna.
இதுதான் பகவான் கிருஷ்ணருடைய உபதேசம்.
ஏவம் பிரவர்த்திதம் சக்கரம் நானு வர்த்தயதி இஹ ஜாப். Anyone who does not follow this circle of activities.
யார் ஒருத்தர் இந்த சுழற்சியான செயல்களை பின்பற்றலையோ
then it is to be understood that he is spoiling his valuable human life and his life is doomed.
அப்படினா என்ன புரிந்து கொள்ளப்படுது அப்படினா மதிப்புமிக்க அந்த மனித வாழ்க்கையை வீணடிக்கிறான், அவனுடைய வாழ்க்கை கண்டிக்கப்பட்டதாயிடுது. ஹரே கிருஷ்ணா. இப்ப ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேட்கலாம்.